Gracious Heavenly Father, we are so thankful for this opportunity to come to your presence and to give ourselves as a living sacrifice and worship you in spirit and truth.
கிருபையுள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆவியோடு உண்மையோடு உமக்கு ஆராதனை செய்யும்படி நீர் கொடுத்த இந்த தருணத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Lord, you sanctify the lips that speak the word and sanctify the ears and our mind in this evening.
ஆண்டவரே, பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் இருதயங்களும் நீர் விருத்த சேதனம் பண்ணும்.
Lord, you will move in a special way and speak to every one of us.
விசேஷித்த வண்ணமாக நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசுவீராக.
Lord, we pray that you will lead and direct us by your Holy Spirit.
ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீர் எங்களை வழி நடத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Lord, you open your word and release such a faith into our heart, we can walk little closer to you.
ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையை திறந்து உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அதனால உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி வரும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்வீர்.
Lord, help us to fully surrender you and see the great exceeding promises become materialized in our life.
எங்களை நாங்கள் உமக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்து உம்முடைய மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்.
Grant it, Father.
பிதாவே, நீர் அருள்வீராக.
Bless us now as we wait upon your word.
இப்பொழுது நாங்கள் காத்திருக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும்.
Bless each and every one of you.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக.
We give all glory and honor to you.
எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம்.
We pray in the name of Jesus Christ.
இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம்.
Amen.
Amen.
Greetings you in the name of our Lord Jesus Christ.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன்.
Praise be the name of the Lord.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
It is good to be here again in the house of the Lord.
கர்த்தருடைய வீட்டிலே மறுபடியும் நாம் இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்.
Now I am going to preach a simple message about the consequence of decision in this evening.
இந்த மாலை நேரத்திலே நம்முடைய தீர்மானத்தின் பின் விளைவுகள் என்ற தலைப்பிலே ஒரு எளிமையான செய்தியை கொடுக்க விரும்புகிறேன்.
Let us stand the book of Ruth, first chapter, first verse.
ரூத்தின் சரித்திரத்துக்கு நாம் திருப்புவோம். முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
Now it came to pass in the day when the judges ruled, there was famine in the land.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று.
And a certain man of Bethlehem went to Joson in the country of Moab.
அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடு ரெண்டு குமாரோன் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான்.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
And the name of the man was Elimelech, and the name of his wife Naomi, and the name of his two sons Maglon and Kilion.
அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக், அவன் மனைவியின் பேர் நகோமி, அவருடைய ரெண்டு குமாரர்கள் ஒருவன் பேர் மக்லோன் மற்றொருவன் பேர் கிலியோன்.
They came into the country of Moab and sojourned there.
யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராக எப்ராத்தியராக அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள்.
எலிமெலேக் ஹஸ்பண்ட் டைட் and she was left and her two sons.
நகோமியின் புருஷனாக எலிமெலேக் இறந்து போனான், அவளும் அவருடைய ரெண்டு குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள்.
Now we see the book of Ruth. It is a great experience of redemption.
இந்த ரூத்தின் புத்தகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த மீட்பை குறித்ததான பெரிய ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம்.
This is the book of great love story.
இது ஒரு பெரிய அன்பின் கதையாக இருக்கிறது.
It reveals the unconditional love being expressed.
இயேசு கிறிஸ்துவின் மாறாத அன்பு வெளிப்படுத்தப்படுவதாக இங்கே பார்க்கிறோம்.
This is a book of great marriage.
இது ஒரு பெரிய திருமணத்தை குறித்து இங்கே நாம பார்க்கிறோம்.
This is the book of mystery of kinsman redeemer.
இனத்தான் மீட்பரின் ரகசியத்தை குறித்து இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம்.
In the days of the judges, people are doing what is right in their eyes.
நியாயாதிபதிகள் காலத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஜனங்கள் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்.
Judges 24 verse 25.
நியாயாதிபதிகள் புத்தகம் 21 அதிகாரம் 25 வசனம்.
In those days there was no king in Israel.
அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை.
Every man did which was right in his own eyes.
அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்.
Lord God brought the people of Israel to the land of Canaan.
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திலே கொண்டு வந்திருந்தார்.
Moses and Joshua brought them to the new land.
மோசேயும் அந்த யோசுவாவும் அவர்களை இந்த புதிய தேசத்திலே கொண்டு வந்தார்கள்.
That land was a very good land.
அந்த தேசம் மிகவும் அருமையான தேசமாய் இருந்தது.
God raised judges after Joshua.
யோசுவாவுக்கு பின்பு ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினார்.
The judges judged them.
அந்த நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் விசாரித்து வந்தார்கள்.
After the death of Joshua, the Lord raised many judges.
யோசுவா மரித்த பின்பு அநேக நியாயாதிபதிகளை கர்த்தர் அவளுக்காக எழுப்பினார்.
Like Othniel,
Gideon,
Samson,
Simson,
Jephthah, etc.
யெப்தா போன்ற நியாயாதிபதிகளை ஆண்டவர் எழுப்பினார்.
The people doing what is right in their eyes.
ஜனங்கள் தங்களுடைய பார்வைக்கு எது செம்மையாய் தெரிகிறதோ அதை செய்தார்கள்.
Proverbs 16 verse 25 says it is the way of the man is seems right in his eyes.
நீதிமொழிகள் 16:25 என்ன வாசிக்கிறோம் என்றால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு.
But the end is death.
அதன் முடிவு மரண வழிகள் என்று பார்க்கிறோம்.
So after the days of Joshua and Judges, the people in the land were doing what is right in their eyes.
யோசுவாவின் நியாயாதிபதிகள் பின்பு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கள் பார்வைக்கு சரி போனபடி அவர்கள் செய்கிறார்கள்.
So we are coming to the same condition.
இந்த காலத்திலும் அதே விதமான நிலைமை தான் இருக்கிறது.
In these Lord's days it is repeated again.
கடைசி காலத்திலே மறுபடியும் அவிதமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது.
Ruth, Boaz and Naomi is living at that time in the days of judges.
அப்போ நியாயாதிபதிகள் காலத்திலே போவாஸ் நகோமி ரூத் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
All the judges were died.
எல்லா நியாயாதிபதிகளும் மரித்து போனார்கள்.
And there was no king and no judge at that time.
ராஜாவும் இல்லை நியாயாதிபதியும் அப்பொழுது இல்லை.
People are doing what is right in their eyes.
ஜனங்கள் தங்களோட பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தார்கள்.
But in spite of all these problem, all these confusion,
இவ்வளவு குழப்பத்தின் அந்த பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும்
there are some elected people.
அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருந்தார்கள்.
Obeying the word of God.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள் இருந்தார்கள்.
Naomi, Ruth and also Boaz.
நகோமி ரூத் போவாஸ் அங்கே இருந்தார்கள்.
The same condition is prevailed now here.
இப்பொழுது நாம் அதே விதமான சூழ்நிலையை பார்க்கிறோம்.
The Lord brought us to a new land.
கர்த்தர் நம்மை புதிய தேசத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்.
After the seven churches we come to Ephesus again.
இப்பொழுது நாம் ஏழு சபை காலங்களுக்கு பின்பு எபேசியருக்கு நம்ம வந்திருக்கிறோம்.
Seven seals were open and we got the fullness of word.
ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு பரிபூர்ணமான வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது.
We come to maturity and we come to the position of adoption.
நம்ம வந்து இப்பொழுது முத்திரை சுவீகாரத்தை பெற்று முதிர்ச்சி அடைந்த நிலைமைக்கு வருகிறோம்.
Now there is no prophet, no angel.
இப்பொழுது தீர்க்கதரிசி இல்லை, ஒரு தூதன் இல்லை.
All the seven angels were died.
எல்லா ஏழு சபை கால தூதர்களும் மரித்து போனார்கள்.
So we are living in the same type of age here.
அதே மாதிரி ஒரு காலத்தில் தான் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
So after the death of judges, people are going in their own ways.
நியாயாதிபதிகள் காலத்துக்கு பின்பு ஜனங்கள் தங்களுடைய பார்வையின்படி போய் கொண்டிருந்தார்கள்.
In the same way in these last days,
அதே போல தான் இந்த கடைசி காலத்திலும்
just like the denomination,
ஸ்தாபனங்கள்,
one bible,
ஒரே thousand
denomination,
ஆனால் அதுல ஆயிரம் ஸ்தாபனங்கள் ஏற்பட்டிருக்கிறது.
So we have one message,
நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
And different interpretation,
அதுல பலவிதமான வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுகிறது.
People are doing what is right in their own eyes.
ஜனங்கள் தங்களுடைய பார்வைக்கு சரி போனபடி செய்கிறார்கள்.
The Baptists are doing in their own eyes.
பாப்டிஸ்ட் அவங்களுடைய பார்வைக்கு சரி போனபடி செய்கிறார்கள்.
The Pentecostal people are doing what is right in their eyes.
பெந்தகோஸ்தே ஜனங்களும் அவிதமாய் தான் செய்கிறார்கள்.
The Roman Catholic people also doing what is right in their eyes.
ரோமன் கத்தோலிக்க மக்களும் தங்களுக்கு எது சரியோ அதை செய்கிறார்கள்.
Every denomination is going on their own way.
எல்லா ஸ்தாபனங்களும் அவிதமாவே செய்கிறார்கள்.
In the message also,
இந்த நேரத்துக்குரிய செய்தியிலும்
many people are doing what is right in their eyes.
அநேக ஜனங்கள் வந்து தங்களுடைய பார்வைக்கு சரி போனபடிதான் செய்கிறார்கள்.
One message and thousand interpretation.
ஒரு செய்தி ஆனால் ஆயிரம் வியாக்கியானங்கள் இருக்கிறது.
But in spite of all these confusion,
ஆனாலும் இவ்விதமான குழப்பங்கள் மத்தியிலும்
the real bride is among the message.
இப்போது செய்தியிலே உண்மையான ஒரு மனவாட்டி இருக்கிறாள்.
We have the kinsman redeemer.
இனத்தான் மீட்பர் இங்கே இருக்கிறார்.
We have the revelation.
நமக்கு வெளிப்பாடு இருக்கிறது.
The seven seal is open.
ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது.
The kinsman redeemer is among us.
இப்பொழுது இனத்தான் மீட்பர் நம்மத்தில் இருக்கிறார்.
And we are receiving the full redemption.
இப்பொழுது நாம் மீட்பை முழுமையாக பரிபூர்ணமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம்.
Now I am going to talk about the family of Elimelech.
இப்பொழுது நாம் எலிமெலேக்கின் குடும்பத்தை பற்றி பேச போகிறேன்.
Elimelech was the head of the family.
எலிமெலேக்கு அந்த குடும்பத்தின் தலைவனாக இருந்தான்.
The meaning of Elimelech is God is my king.
எலிமெலேக் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவன் என்னுடைய ராஜா என்று அர்த்தம்.
His wife is called Naomi.
நகோமி அங்கே அவனுடைய மனைவியின் பெயர்.
The name of Naomi is pleasant.
நகோமி என்றால் இன்பமானவள் என்று அர்த்தம்.
They had two sons, Maglon and Gilion.
அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தார்கள். ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன்.
Maglon means sickness.
அந்த மக்லோன் என்றால் வியாதி என்று அர்த்தம்.
And Gilion means pain.
அந்த கிலியோன் என்றால் வேதனை என்று அர்த்தம்.
They were belong to the tribe of Judah.
அவர்கள் யூதரா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்.
They lived in the place called Bethlehem.
அவங்க பெத்லகேமிலே குடியிருந்தார்கள்.
What is the meaning of Bethlehem?
பெத்லகேம் என்றால் என்ன?
Bethlehem means the house of God. House of God's bread.
அது தேவனுடைய அப்பத்தின் வீடா இருக்கிறது.
Now this man is moving from God given place to another country, Moab.
இந்த எலிமெலேக் என்ன செய்கிறான் என்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறான்.
This man is moving out of his own place.
அவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் போகிறான்.
God placed him in Bethlehem.
கர்த்தர் அவனை பெத்லகேமிலே பொருத்தி இருந்தார்.
Moses called the people out of Egypt and led the people 40 years in the wilderness.
மோசே எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை அழைத்து 40 வருஷமா அவர்களை வனாந்தரத்திலே வழி நடத்தினான்.
Joshua brought them the land of Canaan.
யோசுவா அவர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தான்.
He divided the land for the 12 tribes.
அவன் 12 கோத்திரத்தாருக்கும் தேசத்தை பங்கு வைத்து கொடுத்தான்.
Elimelech belonged to the tribe of Judah. His inheritance is Bethlehem.
இந்த எலிமெலேக் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவனுடைய சுதந்திரம் பெத்லகேமில்
இருக்கிறது. He was positionally placed in the inheritance.
அவன் தன்னுடைய சுதந்திரத்திலே தன்னுடைய இடத்தில் அவன்
பொருத்தப்பட்டான். Now he was dripping away from the place.
ஆனால் இப்பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு வழுவி போகிறான்.
Because of the circumstances.
சூழ்நிலை நிமித்தமாக அவன் அப்பிதமாய்
செய்கிறான். God blessed the people and they had plenty.
கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்தது.
But when they disobeyed God, God's sent famine upon the land.
அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தர் தேசத்தின் மேல் பஞ்சத்தை கட்டளையிட்டார்.
There are four types of judgment when the people disobey God.
நான்கு விதமான நியாய தீர்ப்புகள் இருக்கிறது ஜனங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது.
Sword, famine, pestilence and the beasts of the earth.
பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமியின் துஷ்ட மிருகங்கள்.
In the book of Ezekiel Ezekiel 14 we read about these four kind of judgment.
எசேக்கியேல் 14 அதிகாரத்தில் இந்த நான்கு விதமான நியாய
In these last days we are under the fourth seal.
இந்த கடைசி காலத்திலே நாம் நாலாம் முத்திரையின் கீழ் இருக்கிறோம்.
Satan is riding on the pale horse.
சத்ருவானவன் அவன் மங்கின நிற குதிரையிலே பிரயாணம்
பண்ணிக்கொண்டிருக்கிறான். Lord sent us the eagle anointing upon the bride.
கர்த்தர் தம்முடைய மனவாட்டிக்கு கழுகின் ஆவியை கொடுத்திருக்கிறார்.
And the chastening, the judgment is going on.
இப்பொழுது நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது.
Revelation 6 verse 8 says.
வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 8 வசனத்திலே
sword, famine and pestilence.
அங்கே பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், பூமியின் துஷ்ட மிருகங்கள்.
Now here there is a famine. We are experiencing famine.
இப்பொழுது நாம் வந்து பஞ்சத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம்.
Famine of hearing the true word of God.
இப்பொழுது தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் இருக்கிறது.
And the economy is going bad.
இப்பொழுது பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது.
The economy of the world is going very worst.
உலகத்தின் பொருளாதாரம் மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது.
There is a scarcity for the food products.
இப்பொழுது அந்த ஆகாரத்துக்கு அங்கே குறைவு ஏற்பட்டிருக்கிறது.
When there was plenty, the Elimelech family was happy.
நிறைய இருக்கும்போது இந்த எலிமெலேக் குடும்பத்தார் சந்தோஷமா இருந்தார்கள்.
When the famine struck them,
பஞ்சம் அவர்களை தாக்கின போது,
it is a judgment rod.
அது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அந்த
கோலம் இருந்தது. God just sent them.
கர்த்தர் அவர்களை சிட்சித்தார்.
In order to turn to God.
அவர் கர்த்தரிடத்தில் தம்மை திருப்பும்படியாக அவிதமாக அவர்கள்
they should repent and turn to God.
அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும்.
In order to realize their sin, the Lord sent the chastisement of famine.
அவங்க தங்களுடைய பாவத்தை உணரும்படியாக ஆண்டவர் பஞ்சம் என்ற ஒரு சிட்சை அவர்களுக்கு கொடுத்தார்.
But Elimelech did not realize the chastisement of the Lord.
ஆனால் எலிமெலேக்கு கர்த்தருடைய சிட்சையை அவன் வந்து உணராமல்
போனார். He was not willing to submit his life for the chastisement of God.
அவன் தேவனுடைய சிட்சைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்க மனதில்லாதிருந்தான்.
So I want to show you Elimelech's decision.
இப்பொழுது நான் உங்களுக்கு எலிமெலேக்குடைய தீர்மானத்தை குறித்து சொல்ல
விரும்புகிறேன்.
அந்த மக்லோனும் கிலியோனும் எவ்விதமான
முடிவெடுத்தாலும்
நகோமியின் தீர்மானத்தை குறித்தும் ரூத்தும் அந்த முடிவை குறித்தும்
Boaz.
கடைசியாக போவாசின் தீர்மானத்தை குறித்தும் சொல்ல
விரும்புகிறேன்.
இந்த ரூத்தின் புத்தகம் ஒரு தீர்மானத்தின் புத்தகமாக இருக்கிறது.
The whole book is about decision.
இந்த முழு புத்தகமும் அந்த தீர்மானம் எடுப்பதை குறித்து.
Everybody had to make a decision.
ஒவ்வொருவரும் அங்கே ஒரு முடிவை எடுக்க வேண்டும்.
In this time also we have to make the right decision.
இப்பொழுது இந்த நேரத்திலும் நம்ம சரியான ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டும்.
But the people of the world doing what is right in their own eyes.
ஆனால் உலகத்தின் மக்கள் தங்களுடைய பார்வைக்கு சரி போனபடி செய்கிறார்கள்.
But we are the people of God.
ஆனால் நாம் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிறோம்.
We are in the promised word.
நாம் வந்து வாக்குத்தத்தமனப்பட்ட வார்த்தையில இருக்கிறோம்.
We are obeying God.
நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறோம்.
Some people are obeying God and many people are not obeying the Lord.
கொஞ்சம் பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்கள், அநேகர் கீழ்ப்படிவதில்லை.
Elimelech did not obey God.
இந்த எலிமெலேக்கு கீழ்ப்படியவில்லை.
But some people walking in the will of God.
ஆனால் அநேக கொஞ்ச பேர் வந்து தேவனுடைய சித்தத்திலே நடந்தார்கள்.
Some people know the plan of God.
கொஞ்ச பேருக்கு தேவனுடைய திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது.
But everybody is going on what is right in their own eyes.
ஆனால் அநேகர் வந்து தங்களுடைய பார்வைக்கு சரி போனபடி.
But we are a different kind of people.
நாம் வித்தியாசமான ஜனங்களாய் இருக்கிறோம்.
God has a provided way for us.
நமக்கு கர்த்தர் ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட வழியை கொடுத்திருக்கிறார்.
Elimelech, this man is the head of the family.
இந்த எலிமெலேக்கு குடும்பத்தின் தலைவனாய் இருக்கிறான்.
But when the famine came,
பஞ்சம் வரும்பொழுது,
he readjusted his position.
அவன் தன்னுடைய ஸ்தானத்தை மாற்ற நினைத்தான்.
He wanted to go to Moab.
அவன் மோவாப் தேசத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பினான்.
He wanted to leave Bethlehem.
அவன் பெத்லகேமை விட்டு போக வேண்டும் என்று
நினைத்தான். Bethlehem is a place God given to him.
பெத்லகேம் கர்த்தரால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடமா இருந்தது.
It is his own inheritance.
அது அவனுடைய சொந்த சுதந்திரமா
இருந்தது. God placed the family in Bethlehem.
பெத்லகேமிலே கர்த்தர் அந்த குடும்பத்தை பொறுத்தி இருந்தார்.
So it is not good to leave that place.
அந்த இடத்தை விட்டு போவது நல்லதல்ல.
His action reflect he did not have the revelation of God given place.
அவனுடைய அந்த செயல் என்ன வெளிப்படுத்துகிறது என்றால் அவனுக்கு அதை குறித்த வெளிப்பாடு இல்லை என்று
வெளிப்படுத்துகிறது. And he did not have the revelation of the consequence of leaving the place.
அந்த இடத்தை விட்டு போனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு இல்லை.
He was a strong man of self will.
அவன் வந்து ஒரு சுய சித்தத்தின்படி செய்கிறவனாய் இருந்தான்.
He wanted to do his will rather than God's will.
தேவனுடைய சித்தத்தை பார்க்கலும் தன்னுடைய சித்தத்தின்படி போக வேண்டும் என்று நினைத்தான்.
He was a man has the capability to lead the whole family into death.
அவன் என்ன செய்கிறான் அதனால் என்றால் தன்னுடைய முழு குடும்பத்தையும் மரணத்துக்கு வழி நடத்துகிறான்.
He refused to be in submission
கர்த்தர்
the chastening hand of God.
கர்த்தருடைய சிட்சையின் கரத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுக்க அவனுக்கு மனதில்லை.
God is sovereign.
தேவன் ஏகாதிபத்திய தன்மையுடையவராய் இருக்கிறார்.
He can hold withhold rain.
அவர் மழையை தடை பண்ண முடியும்.
When people disobey, God will not send the rain.
ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தர் மழையை அனுப்பாமல் இருக்க முடியும்.
If they repent and obey the word, God will send rain and the land have prosperity.
அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவார், அவளுக்கு செழிப்பு இருக்கும்.
For example, America is the richest country in the world.
அமெரிக்காவை பார்க்கும்போது உலகத்திலே மிக ஐஸ்வர்யமுள்ள நாடாக இருக்கிறது.
But they refused the word of God.
ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டார்கள்.
They had a great revival.
அவர்கள் பெரிய எழுப்புதல் இருந்தது.
They had the experience of the prophet.
தீர்க்கதரிசி அவர்களிடத்திலே இருந்தார்.
The prophet preached the message all over America.
அந்த தீர்க்கதரிசி அந்த அமெரிக்கா முழுவதும் வார்த்தையை போதித்தார்.
And they saw many signs and wonders.
அநேக அற்புத அடையாளங்களை அவர்கள் பார்த்தார்கள்.
And they had a great revival.
பெரிய எழுப்புதல் அவங்க மத்தியிலே நடந்தது.
But it is a nation then rejected the word of God.
ஆனால் அந்த தேசமோ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து போட்டது.
They trust in their bombs. They trust in their military.
அவங்களுடைய அணுகுண்டுகளிலும் அவங்களுடைய அந்த ராணுவத்திலும் தான் அவங்க நம்பிக்கை வைத்திருந்தார்கள்.
They trust in Jezebel Vatican.
அவர்கள் அந்த வாட்டிகன் பட்டணமாகிய ஏசபேலோட அதை நம்பிக்கை நம்பினார்கள்.
So we read in the paper, newspaper, Lord sent many times a snowstorm.
அவங்க நம்ம செய்தித்தாள்கள் என்ன படிக்கிறோம் என்றால் அவங்களுக்கு அடிக்கடி பனிப்புயல் ஏற்படுகிறது.
Because of their disobedience, refusal of the word of God God sometimes send fire.
அவங்க வார்த்தையை புறக்கணிக்கிறதுனால ஆண்டவர் அங்க அக்னியை அனுப்புகிறார்.
Sometime flood.
அவங்க வந்து அந்த வெள்ளங்களை அனுப்புகிறார்.
Now America is not a rich country. The America is in great debt of $14 trillion.
இப்பொழுது அமெரிக்கா ஒரு ஐஸ்வரியமுள்ள நாடு அல்ல, அது 14,000 கோடிக்கு மேல அது கடன்ல இருக்கிறது.
You have to know the importance of staying in God given place.
நாம தேவனால் கொடுக்கப்பட்ட இடத்துல தங்கு இருப்பதை குறித்த அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும்.
You have to know God's will.
நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும்.
God's will is better than prosperity.
அந்த செழிப்பை பார்க்கலாம், தேவனுடைய சித்தம் மேலானதா இருக்கிறது.
God has come down in these days.
கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் இறங்கி வந்திருக்கிறார்.
We are living in the Laodicean church.
இப்பொழுது நாம் லவோதிக்கேயன் சபை காலத்தில் வாழ்ந்து
கொண்டிருக்கிறோம். Laodicea means people rights.
லவோதிக்கேயா என்று என்றால் ஜனங்களின் உரிமை என்று அர்த்தம்.
Many people, all the people in the world going and doing on their which is right in their own eyes.
உலகத்தின் ஜனங்கள் எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவர்கள் பார்வைக்கு எது சரியோ அதை அவர்கள் செய்கிறார்கள்.
So gross darkness covered the whole world.
உலகத்தையே காரிருள் மூடி இருக்கிறது.
Pestilence and wars and famine is all over the world.
கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் பஞ்சங்களும் உலகம் முழுதும் இருக்கிறது.
The darkness covered the people.
ஜனங்கள் மேல் காரிருள் மூடி இருக்கிறது.
But we have the light.
ஆனால் நம்மத்திலே வெளிச்சம் பிரகாசிக்கிறது.
As it was in Egypt, there was darkness among Egypt, but light was shining in Israel.
எகிப்திலே அங்க வந்து முழுவதும் காரிருள் இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரருக்கு அங்க வெளிச்சம் உண்டாயிருந்தது.
The children of Israel having light in their dwelling place.
அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சத்தை உடையவர்களாக இருந்தார்கள்.
Why?
ஏனென்றால்,
because they believed the prophet.
ஏனென்றால் அவர்கள் தீர்க்கதரிசியை நம்பினார்கள்.
God sent a prophet named called Moses.
கர்த்தர் அவர்களுக்கு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார்.
The prophet was sent from God.
அந்த தீர்க்கதரிசி தேவனால் அனுப்பப்பட்டவனாய் இருந்தான்.
To deliver the people from Egypt and lead them to the land of Canaan.
அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகும்படி அனுப்பப்பட்டவனாய்
இருந்தான். Lord God confirmed his commission by two signs.
அவனுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை ரெண்டு அடையாளங்கள் மூலம் உறுதிப்படுத்தினார்.
So in these days also God sent a prophet named Brother Branham.
இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் சகோதரன் பிரணாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி நமக்கு அனுப்பினார்.
The Lord confirmed his commission by two signs.
அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ரெண்டு அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார்.
Healing and prophecy.
அந்த சுகமாக்குதலும் அந்த தீர்க்கதரிசனமும் உரைத்தலுமாக அந்த ரெண்டு அடையாளங்களால் உறுதிப்படுத்தினார்.
God was chastening the people of Israel with a famine.
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பஞ்சத்தினாலே அந்த சிச்சையை கொடுத்திருந்தார்.
எலிமெலேக் வாஸ் டூயிங் ஆன் ஹிஸ் ஓன் செல்ஃபில்.
எலிமெலேக் தன்னுடைய சுயசித்தத்தின்படி செய்தான்.
பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிசிஷன் சம் கான்சிக்வன்சஸ் came upon him.
அந்த அவனுடைய தீர்மானத்தினாலே சில பின் விளைவுகள் அவனுக்கு ஏற்பட்டது.
Many consequences followed his decision.
அந்த தீர்மானத்தை தொடர்ந்து அநேக விளைவுகள் ஏற்பட்டது.
What are the consequences?
என்னெல்லாம் விளைவுகள் ஏற்பட்டது?
First he died in Moab.
முதலாவது அவன் மோவாபிலே மரித்து போனான்.
Death came to him.
அவனுக்கு மரணம் வந்தது.
His wife became a widow.
அவனுடைய மனைவி விதவையாய் மாறினாள்.
Without a head, without a husband, she was in very difficult situation to run the family.
ஒரு குடும்ப தலைவன் இல்லாமல் கணவன் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தான்.
This and his two sons Maglon and Gilion Gilion had no father.
அந்த மக்லோனும் கிலியனும் தங்கள் தகப்பனை இழந்தார்கள்.
Because of no guidance the boys go on their own way.
அவங்களுக்கு ஒரு சரியான வழி நடத்துபவர் இல்லாதனால அவங்களும் தங்களுடைய சொந்த வழியில் போகிறவர்களாக இருந்தார்கள்.
What are the consequences? The sons also died.
அந்த இந்த விளைவுகளை பார்க்கும்போது அந்த குமாரர்களும் மரித்து போனார்கள்.
This is not a Egyptian family.
இது ஒரு எகிப்திய குடும்பம் கிடையாது.
But it is a God's family.
இது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் குடும்பம்தான்.
They know the word of God.
அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும்.
Elimelech was a good man.
எலிமெலேக் ஒரு நல்ல மனுஷன் தான்.
But the economy became bad. He was not such a good man.
அவனுடைய அந்த மன சூழ்நிலையானது மோசமாக மாறினது. அப்பொழுது அவன் அந்த நிலைமையிலிருந்து மாறினான்.
Now we see his decision.
அவனுடைய தீர்மானத்தை நம்ம பார்க்கும்போது
and the consequence of his decision.
அந்த விளைவுகளையும் நம்ம பார்க்கிறோம்.
When we view the world, the same thing repeated again.
இப்பொழுது நம்ம அதே காரியங்கள் திரும்பி வருவதை பார்க்க முடியும்.
The world is going on their own decision.
உலகம் தங்களுடைய இஷ்டப்படி போகிறார்கள்.
The sins of Amorites is full.
எமோரியருடைய அக்கிரம் நிறைவாய் இருக்கிறது.
And the wrath of God is loose upon the people of the world.
ஜனங்கள் மேல் ஆண்டவருடைய கோபம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது.
It is just like the children of Israel in the days of judges.
அந்த நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரவேல் புத்தர் எவ்விதமாக இருந்தார்களோ அதே போலதான் இப்பொழுது இருக்கிறது.
After being in the right message, he left the message and went to a denomination called the Moab.
அவன் சரியான ஒரு செய்தியில இருந்தான், ஆனா அதை விட்டுட்டு மோவாப் என்ற ஒரு ஸ்தாபனத்துக்கு போய்விட்டான்.
After knowing their place, they started to leave their God-given place.
தங்களுடைய ஸ்தானத்தை அறிந்திருந்தும் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை விட்டு போய் விலகி போனான்.
God brought the people all the way 40 years in the wilderness.
ஜனங்களை கர்த்தர் 40 வருஷமாக வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தார்.
ஜோர்டான் ஓபன்ட்,
யோர்தான் அவங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்டது.
They entered into the land of Canaan flowing milk and honey.
அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசித்தார்கள்.
Such a wonderful place.
அது ஒரு மிக அருமையான இடமா இருந்தது.
But this man and his family,
ஆனால் இந்த மனுஷனும் அவருடைய குடும்பத்தார்,
left Bethlehem and go to Moab.
பெத்லகேமை விட்டு அவங்க மோவாபுக்கு போய் விட்டார்கள்.
In the same way, in the last days,
இதே போல இந்த கடைசி
காலத்தில், God brought us a good land.
கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தேசத்தை
கொடுத்திருக்கிறார். The message of the hub.
அதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தி.
It is a very good message.
இது ஒரு மிக மகத்தான செய்தியா இருக்கிறது.
And every blessing is inside the message.
எல்லா ஆசீர்வாதமும் இந்த செய்திக்குள்ளாக இருக்கிறது.
If you believe it and apply it, you will experience many blessing.
நாம விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்தால் அநேக ஆசீர்வாதங்கள்
நமக்கு கிடைக்கும். This man Elimelech wanted to go to Moab.
இந்த எலிமெலேக்கு மோவாபுக்கு போக விரும்பினான்.
That is his backsliding.
அது அவனுடைய பின்வாங்கும் தன்மையை குறிக்கிறது.
We see the course of sin, the sin advancing and the ending of the sin.
அந்த பாவத்தின் வழியை நாம அங்க பார்க்கிறோம்.
அது எப்படி First it started in his heart.
அவருடைய இதயத்தில் முதலாவது அது ஸ்டார்ட் ஆகுது.
As a decision.
அது ஒரு தீர்மானமாய் துவங்குகிறது.
The lust started in the heart.
அந்த இச்சையானது அவருடைய இதயத்திலே தோன்றினது.
And the lust bring forth sin.
அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பித்தது.
And sin bring forth death.
அது பாவ மரணத்தை பின்பு பிறப்பித்தது.
In James 1st chapter 14 and 15 we read about this.
யாக்கோபு 4 அதிகாரம் 14 15 நாம் அவிதமாய் வாசிக்கிறோம்.
Chapter 1 14 and 15.
முதலாம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தில்
வாசிக்கிறோம். Death is the eternal separation from God.
மரணம் என்பது தேவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்படுதல் ஆகும்.
And it is started in the heart.
அது முதலாவது இருதயத்தில் தான் அது துவங்குகிறது.
Now we have the seven thunders.
இப்பொழுது நம்மிடத்திலே ஏழு இடிமுழக்கங்கள் இருக்கிறது.
What are the revelation contained in the seven seal book?
ஏழு முத்திரைகளுக்குள் அடங்கி இருக்கிற அந்த வெளிப்பாடு தான் ஏழு இடிமுழக்கங்களாக இருக்கிறது.
And it is waking up.
அது நம்முடைய விழித்தெழிய செய்கிறது.
It wake up the bride. இது
அது மனவாட்டியை விழித்தெழ செய்கிறது.
We are not in a sleeping condition.
இப்பொழுது நாம் தூங்கும் நிலையில இல்லை.
We are not in an unconscious mind.
இப்பொழுது நம்ம சுய நினைவு இல்லாமல் இல்லை.
We know the tricks and testing of the devil.
சாத்தானுடைய தந்திரங்களுடைய சோதனைகளை நாம் அறிந்திருக்கிறோம்.
We have to examine everything before we doing anything.
நாம ஒரு காரியத்தை செய்யிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
We have to submit the word of God.
நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நமக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
We have to apply the word of God.
தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும்.
We have to be righteous in the sight of God.
தேவனுக்கு முன்பாக நாம் நீதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
The Holy Ghost is bringing us to the place of adoption.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை அந்த புத்திர சுவிகாரத்துக்கு கொண்டு வருகிறார்.
Adam is a type of Elimelech.
ஆதாம் எலிமெலேக்குக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்.
Sin came through one man. One man's disobedience.
அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது.
He began to lean upon her own understanding.
அந்த ஏவாளும் தன்னுடைய புத்தியின் மேல தான் அவள் சாய்ந்தாள்.
And he started to see the tree of knowledge. It is good for food.
அந்த அறிவின் விருட்சத்தை பார்க்கும் பொழுது அது புசிப்புக்கு நல்லதாக அவளுக்கு தெரிந்தது.
She ate the fruit and Adam also ate the fruit.
அவளும் அதை கனியை புசித்தாள், ஆதாமும் அதை புசித்தான்.
And they led the whole mankind into death.
அதையெல்லாம் முழு மனுக்குலத்துக்குமே மரணத்துக்கு கொண்டு வந்து விட்டார்.
So as Elimelech lead his whole family to death.
எப்படி எலிமெலேக் தன்னுடைய குடும்பத்தை மரணத்துக்கு வழிநடத்தினானோ அதே போல
the consequence of his decision is death.
அவனுடைய அந்த தீர்மானத்தின் முடிவு மரணமாயிருந்தது.
He died in Moab.
அவன் மோவாபிலே மரித்து போனான்.
The people lived in Moab 10 years.
அவங்க அங்க மோவாபிலே 10 வருஷம் சஞ்சரித்தார்கள்.
And he led his two sons to death.
அவருடைய ரெண்டு குமாரர்களையும் மரணத்துக்கு தான் அவன் வழி நடத்தினான்.
Adam's decision brought death to the whole mankind.
ஆதாமுடைய அந்த முடிவானது முழு மனுக்குலத்துக்குமே
மரணத்தை கொண்டு வந்தது. Elimelech's decision brought death to the whole family.
எலிமெலேக்குடைய முடிவும் அவனுடைய குடும்பத்துக்கு மரணத்தை ஏற்படுத்தினது.
Now I am going to speak a little about Maglon and Gilion.
இப்பொழுது மக்லோனும் கிலியோனை பற்றி நாம் பார்ப்போம்.
Ruth chapter 1 verse 3 to 5.
ரூத் முதலாம் அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும்.
Third verse, and Elimelech, Naomi's husband, died, and she was left and two sons.
நகோமியின் புருஷனாக எலிமெலேக் இறந்து போனான். அவளும் அவளுடைய ரெண்டு குமாரர்கள் மாத்திரம் இருந்தார்கள்.
Second word, and they took them wives of the woman of Moab. The name of the one was Orpah, and the name of the other Ruth, and they dwelt there about 10 years.
இவர்கள் மோவாபில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள்.
The fifth verse, and Maglon and Gilion died also, both of them, and the woman was left her two sons and her husband.
ஐந்தாம் வசனம், பின்பு மக்லோன் கிலியோம் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனும் எழுந்து தனித்தவள் ஆனாள்.
From that time the husband died.
அந்த தன் கணவன் மரித்து போனதிலிருந்து
the father died.
அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் மரித்து போனான்.
The boys started to get with Moab the girls.
அந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் மோவாபிய பெண் பிள்ளைகளோடு கூட அவர்கள் பழக ஆரம்பித்தார்கள்.
Because there were not many Jewish girls in Moab.
அங்கே யூத பெண்கள் மோவாபிலே இல்லை.
The two young fellows, Maglon and Gilion, saw the Moabite girls.
அதனால இந்த ரெண்டு வாலிபர்களும் மோவாபிய பெண்களை பார்த்தார்கள்.
Looking them nice,
அவங்க வந்து அழகாக இருக்கிறார்கள்.
Talking friendly,
அவங்க ரொம்ப இனிமையாக பேசுகிறார்கள்.
They are fashionable,
அவங்க வந்து நவநாகரிகமாக இருக்கதை பார்த்தார்கள்.
Do you see the Moabite girls today?
இப்பொழுது நம்ம மோவாபிய பெண்களை பார்க்க முடியும்.
Moabite girls have style,
அவங்க வந்து தங்களுடைய அலங்கரிப்பு மற்ற காரியங்களை நாம் பார்க்க முடியும்.
They are always in the latest fashion,
அவங்க எப்பொழுதே அந்த அதிநவீன நாகரிகத்தில் இருப்பதை பார்க்க முடியும்.
These two boys find the Moabite girls, they made the wrong decision.
ஆனால் இந்த ரெண்டு சகோதரர்களும் என்ன செய்தார்கள் என்றால் தவறான முடிவை எடுத்தார்கள்.
They wanted to marry the Moabite girls,
அவங்க மோவாபிய பெண்களை விவாகம் பண்ண விரும்பினார்கள்.
Maglon married Ruth and Chilion married Orpah.
மக்லோன் ரூத்தை விவாகம் பண்ணினான். கிலியோன் வந்து ஓர்பாலை விவாகம் பண்ணினான்.
They can't recognize what will happen after their decision.
இந்த தீர்மானத்துக்கு பின்பு பின் விளைவுகள் என்ன ஏற்படும் என்பதை அவர்கள் உணரவில்லை.
They can't recognize the devil, all his tricks cheated them.
அந்த சாத்தானுடைய தந்திரம் வந்து அவங்களுக்கு தெரியவில்லை.
The greatest battle is going on in our mind.
நம்மளுடைய மனதிலே மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
They failed in the war.
அதுல அவர்கள் தோல்வி அடைந்தார்கள்.
And they got Moabite girls.
அவங்களுக்கு மோவாபிய பெண்கள் கிடைத்தார்கள்.
They made a wrong decision.
தவறான ஒரு முடிவை எடுத்தார்கள்.
We are in the mind age.
இப்பொழுது நம்ம சிந்தையின் காலத்தில் இருக்கிறோம்.
We have the mind of Christ after opening of the seals.
ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
We are not conformed to the world, but we are transformed to the word of God.
நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்ம வார்த்தைக்கு மறுரூபப்படுகிறோம்.
After all these things, the Bible is written for our edification.
இந்த வேதாகமம் நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக எழுதப்பட்டிருக்கிறது.
The Bible is the inspired word of God. It has many examples.
வேதாகமம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது.
For our edification, for our spiritual growth, for our maturity, the Bible is written by the Holy Spirit.
நம்மளுடைய பக்தி விருத்திக்காகவும் ஆவிக்குரிய பிரகாரமாக வளர்வதற்காகவும் நாம் முதிர்ச்சி அடைவதற்காகவும் வேதாகமம்.
We will come to perfection.
நாம் பரிபூர்ணம் அடையும்படியாக இருக்கிறது.
The Bible, the reason the Bible is written for our perfection.
வேதாகமம் நம் பரிபூர்ணம் அடைவதற்காக
எழுதப்பட்டிருக்கிறது.
நம்ம முதிர்ச்சி அடைவதற்காக.
We have to apply the word in our life and receive blessing.
கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பழக்குவித்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற வேண்டும்.
There is no way looking maturity without you living by the word of God.
வார்த்தையின்படி வாழாமல் நம்ம முதிர்ச்சி அடைய முடியாது.
Deuteronomy chapter 23 says, Don't marry Moabite or Ammonite girls.
உபாகமம் 23 அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அம்மோனியரும் மோவாபிய பெண்களை விவாகம் பண்ணக்கூடாது.
These two boys, Maglon and Gilion, had a wrong decision.
அதனால இந்த மக்லோனும் கிலியோனும் தவறான முடிவை எடுத்தார்கள்.
That is contrary to the word of God.
அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தது.
It was contrary to the law of Moses.
அது மோசே நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருந்தது.
What are the consequences of their decision?
அந்த தீர்மானத்தினால ஏற்பட்ட விளைவுகள் என்ன?
They both were died in Moab.
அதனால இந்த ரெண்டு பேரும் மோவாபிலே மரித்து போனார்கள்.
They lived only 10 years in Moab.
மோவாபில 10 வருஷம் மட்டும் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள்.
Within 10 years death strike the family.
10 வருஷத்துல அந்த குடும்பத்தை மரணம் தாக்கியது.
Because of their wrong decision.
தவறான முடிவு निमितம் அவிதமாக ஏற்பட்டது.
God separates from the world.
கர்த்தர் நம்மை உலகத்தை விட்டு பிரிக்கிறார்.
And we are joined to the Gerizim.
நம்ம தலைக்கலோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம்.
This is God's plan.
இது தேவனுடைய திட்டமா இருக்கிறது.
We are transforming.
நாம் மறுரூபப்படுகிறோம்.
Day by day to the word image.
நம்ம தேவ சாயலாக நாளுக்கு நாள் நம்ம மறுரூபமாகிறோம்.
Brennan saw the preview of the bride in the vision.
சௌரன் பிரனாம் வந்து மனவாட்டின் முன்காட்சியை அங்க பார்க்கும் பொழுது தரிசனத்திலே.
He saw many people marching according to the song.
அந்த அநேக பெண்கள் வந்து பாடலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து போவதை பார்த்தார்.
They are taking steps according to the music of the song.
அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி தங்கள் அடிகளை வைத்து போகிறார்கள்.
But Brennan saw some people or step out of the line.
சில பேர் வரிசையை விட்டு விலகுவதை பிரணாம் பார்த்தார்.
He cried with a loud voice, stay in line, stay in line.
மிகவும் சத்தமாக வரிசையில் வாருங்கள், வரிசையில் நில்லுங்கள் என்று அவர் கூறினார்.
Some people out of the line of the word.
நிறைய பேர் வார்த்தையின் ஒழுங்கை விட்டு விலகுகிறார்கள்.
Maglon and Gilion stepped out of the line of God.
இப்பொழுது இந்த மக்லோனும் கிலியோனும் அவிதமாய் தான் வார்த்தையை விட்டு விலகினார்கள்.
They married the Moabite woman.
மோவாபிய பெண்களை விவாகம் பண்ணினார்கள்.
They are leading from the faith realm to the humanistic realm.
அவங்க விசுவாசத்திலிருந்து தங்களுடைய மனுஷிக கருத்துக்கு அவர்கள் சாய்ந்து போனார்கள்.
They were walking by sight, not faith.
அவங்க விசுவாசத்தில் நடக்காமல் தரிசித்து நடந்தார்கள்.
So here in our world today, in the message people, some are deviating from the line of the word of God.
இப்பொழுது செய்தியில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் அநேகர் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போகிறார்கள்.
They are leading from faith realm to humanistic realm.
விசுவாசத்திலிருந்து மனுஷிக கோட்பாடுகளுக்குள் சாய்கிறார்கள்.
Very quickly their revival dried up.
அவங்களுடைய எழுப்புதலானது சீக்கிரத்திலே அணைந்து போகிறது.
They became formal and ritual and routine.
அவங்க பாரம்பரியமாக சடங்காச்சாரமாக மாறுகிறார்கள்.
Then they find fault with another preachers, another church.
மற்ற போதகரோடு மற்ற சபையிலோடும் அவர்கள் வந்து சண்டைக்கு நிற்கிறார்கள்.
In their backsliding condition, they are watching the people with joy and revival. They were jealous about them.
இங்கே உண்மையான எழுப்புதல் இருக்கிற ஜனங்களை பார்த்து பின்மாற்றத்தில் உள்ள அவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள்.
They have no more joy. No more joy of the Holy Spirit.
அவர்களுக்கு பரிசுத்தாவின் சந்தோஷம் இல்லை.
They are getting filled with the world.
அவங்க உலகத்தால தான் நிரப்பப்படுகிறார்கள்.
They don't have the Spirit of God. They have the Spirit of the world.
அவங்க உலகத்தின் ஆவி தான் இருக்கிறதே ஒழிய தேவனுடைய ஆவி அவங்களிடத்தில் இல்லை.
So they bring class against the real bride of God.
அவங்க உண்மையான மனவாட்டிக்கு விரோதமாக அவர்கள் வருகிறார்கள்.
The enemy is doing.
சத்ரு அதை செய்கிறான்.
Because of the wrong decision. Maglon and Gilion died.
அந்த தவறான முடிவினாலே மக்லோனும் கிலியோனும் மரித்து போனார்கள்.
But Naomi is taking a good decision.
ஆனால் நகோமி சரியான ஒரு தீர்மானத்தை செய்தாள்.
Now I am going to speak about the decision of Naomi.
நகோமியின் தீர்மானத்தை குறித்து பார்ப்போம்.
Ruth chapter 1:6.
1 அதிகாரம் 6 வசனம்.
Then she arose with her daughters-in-law that she might return from the country of Moab.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தவளுக்கு ஆகாரம் வரலாறு என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து.
She heard in the country of Moab how the Lord had visited his people in giving them bread.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தவளுக்கு ஆகாரம் வரலாறு என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு.
Naomi's husband was dead.
நகோமியின் கணவன் மரித்து போனான்.
She was a widow.
அவள் விதவையாய் இருக்கிறாள்.
Her two sons were died.
மக்லோனும் கிலியோனும் ரெண்டு குமாரர்களும் மரித்து போனார்கள்.
In that condition,
அவிதமான ஒரு சூழ்நிலையில்,
she heard about the Lord visited the people of God and gave bread to them.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்பதை அவள் கேள்விப்பட்டாள்.
So she decided to return to Bethlehem.
அதனால் அவள் பெத்லகேமுக்கு நம்ம திரும்பி போவோம் என்று தீர்மானித்தாள்.
The original place, the God given place.
கர்த்தர் கொடுத்த இடத்துக்கு, அந்த முதலாவது வந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டும் என்று அவள்
நினைத்தாள். The message comes to for our preparation.
செய்தியானது நாம் ஆயத்தம் ஆவதற்கு கொடுக்கப்படுகிறது.
Naomi heard a good message.
நகோமி அருமையான ஒரு செய்தியை கேட்டால்,
so she obeyed the message and she wanted to go back to Bethlehem.
அவள் அந்த செய்திக்கு உடனே கீழ்ப்படிந்து பெத்லகேமுக்கு போக விரும்பினாள்.
So nowadays the Lord sent the message from the throne of God.
இப்பொழுது தேவனுடைய சிங்காசனத்தில் நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
It is a good message.
இது ஒரு நல்ல செய்தி.
The Lord visited the people.
கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்திருக்கிறார்.
At the seven churches, the Lord visited the people of God.
ஏழு சபை காலங்கள் பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்திருக்கிறார்.
Seven seals are open and the mysteries were revealed.
ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
The fullness of word come to the bride.
பரிபூர்ணமான வார்த்தை மனவாட்டிக்கு வந்திருக்கிறது.
So it is our time to return back to the original word.
இதுதான் நம்ம வந்து வார்த்தைக்கு திரும்பற சரியான நேரமாய்
இருக்கு. It is the time to go back to the apostolic faith.
இது நம்ம அப்போஸ்தல விசுவாசத்துக்கு போகிற நேரமாய் இருக்கிறது.
Now the famine is ended.
இப்பொழுது பஞ்சம் முடிந்து போனது.
And the Lord visited his people.
கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார்.
The world is in famine, but we have enough food in our place.
உலகமானது பஞ்சத்தில் இருக்கிறது, ஆனால் நமக்கு போதுமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.
The Lord Jesus led us to this place.
கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த இடத்துக்கு வழி நடத்தி இருக்கிறார்.
Whenever you come to the house of God, you will obtain the word of God.
எங்க தேவனுடைய வீட்டுக்கு நம்ம வரும்போதெல்லாம் அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது.
You receive revelation from God.
அவரிடத்தில் நம்ம வெளிப்பாட்டை பெறுகிறோம்.
So it is a very blessed thing.
இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம்.
Naomi heard the message, good message. She started to go back to Bethlehem.
என்ன நல்ல செய்தியை நகோமி கேட்டு உடனே அவள் பெத்லகேமுக்கு போக புறப்பட்டாள்.
நகோமி எக்ஸாமின் ஹர் லைஃப்.
அவள் தன்னுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்தாள்.
For the past 10 years.
10 வருடமாக என்ன என்பதை யோசித்து பார்த்தாள்.
Because of her husband disobedience, consequence followed his decision.
தன்னுடைய கணவனின் கீழ்ப்படியாமையினால தான் இந்த பின் விளைவுகள் ஏற்பட்டதை அவள் உணர்ந்தாள்.
Death came to his husband and his boys.
அவளுடைய கணவனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மரணம் வந்ததை அவள் உணர்ந்தாள்.
Really it is a chastening of God.
அது உண்மையாகவே தேவனுடைய சிஷ்டியா இருந்தது.
It is a chastening hand of the Lord.
அது தேவனுடைய சிட்சிக்கும் கரமா இருந்தது.
So she accepted the chastening.
அவள் வந்து அந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டாள்.
She humbled herself.
கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினாள்.
And she started to go back Bethlehem.
அவள் பெத்லகேமுக்கு திரும்பி போகும்படி எழுந்து புறப்பட்டாள்.
The chastisement came for a blessing.
அந்த சிட்சையானது ஒரு ஆசீர்வாதத்துக்காக கொடுக்கப்பட்டது.
Because of the chastisement, she go back to Bethlehem.
அந்த சிட்சை ஏற்பட்டதனால தான் அவள் திரும்பவும் பெத்லகேமுக்கு
போனாள். If she had no chastisement, he will stay in Moab.
அவ சிட்சை கிடைக்கலனா மோவாப்லே தான் இருந்திருப்பார்.
So chastisement is a great blessing.
அப்படி என்றால் அந்த தேவனுடைய சிட்சை பெரிய ஆசீர்வாதமாக
இருக்கு. She humbled herself to the chastisement.
அவள் தன்னை அந்த சிட்சைக்கு ஒப்பு கொடுத்தாள்.
In the verse 20-21 we read, don't call me Naomi, call me Mara.
20th வசனத்துல என்ன பாசிக்கிறோம் என்றால், அதற்கவள் நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள்.
For the Almighty hath dealt very bitterly with me.
சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார்.
Naomi means blessing, pleasant.
நகோமி என்றால் இன்பமானவள்.
Mara means bitterness.
ஆனால் மாறால் என்றால் கசப்பு என்று அர்த்தம்.
The Lord punished me because of the wrong decision.
நான் தவறான முடிவை எடுத்ததனால கர்த்தர் எங்களை தண்டித்தார்.
I accept myself to the chastisement of God.
நா அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் கர்த்தருக்கு முன்பாக நான் அதுக்காக தாழ்ந்து.
God is true, God is good.
கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர்.
Everything is working for good to me.
எல்லாமே எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கிறது.
So it's a time to return back to Bethlehem.
ஆகலால் இது வந்து பெத்லகேமுக்கு திரும்பும் நேரமாய் இருக்கிறது.
She took a decision to go back to Bethlehem.
அவள் பெத்லகேமுக்கு போகும்படியான தீர்மானத்தை செய்தாள்.
And the people, when she reached Bethlehem, people called, it is Naomi.
அவள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஜனங்கள் அவளை பார்த்து இது நகோமி என்று சொன்னார்கள்.
But she told them, don't call me Naomi but call me Mara.
Aval enna solugiral endral enna Naomi endra alaikamal Maral endra alaiyungal endru solugiral.
Many times we speak and we confess the blessing of the Lord in our life.
Anega nerathla nama kartharude aasirvaadathai kurithu nama sollalam matra
people only want to tell about the blessing
எப்பொழுதுமே ஜனங்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததை குறித்து தான் சொல்ல
விரும்புகிறார்கள்
கர்த்தர் கொடுத்த சிட்சையோ தண்டனையோ குறித்து சொல்ல
விரும்புகிறார்கள்
ஆனால் நகோமி அந்த சிட்சையை ஒத்துக்கொண்டால் அதை அறிக்கை செய்யவும்
பண்ணால்
அதேதான் நாம் செய்ய வேண்டும்
Sometimes I disobeyed God and the Lord punished me it is good
நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனே அவர் என்னை தண்டித்தார் அது நல்லதுக்கு தான் என்று சொல்ல வேண்டும்
But all the people say God bless me God bless me we are in a great position the Lord is leading us but they don't confess their sins their chastisement
ana janangal eppozhudume kartharengalai aasirvathar naangal nalla sthanathile irukrom idai koduthaan solugirarle
oliye kartharai accepted the chastening and confessed it
anal nahomi vande adai yetrukonde adai arikai seidal
if you are without chastisement you are a bastard
nama vande shiksha illamar irpom endral vesi pillagala irpom endru vedam
solugirathu hebrews 12 verse 8 says like this
hebreer 12:6 avidamai solugirathu
we are a tested and tried people
nama vande sodikkapatta janangala irukkirom
there is no adoption without chastisement
and shiksha illamal putra swigaram kedaiyathu
in the message called Laodicean church is 351 paragraph Brother Benham says the most chastened people there is in the face of the earth is the bride of Jesus Christ.
லவோதிக்கேய சபையின் காலம் என்று 351வது பாராகிராஃப்ல பிரதர் பெனாம் சொல்கிறார் மனவாட்டியே போல அதிக சிட்சிக்கப்படுகிற ஜனங்கள் உலகத்திலேயே இல்லை என்று சொல்கிறார்.
Without chastisement
சிட்சை இல்லாதிருந்தால்
you do not come to adoption.
நாம புத்திர சுவிகாரத்துக்கு வர முடியாது.
Your character will not be molded.
நம்மளுடைய குணாதிசயமானது அது வார்த்தைக்கு நேராக
மாறும். In order to receive the Christ like character we must have chastisement.
கிறிஸ்துவை போல நம்முடைய குணாதிசயம் மாற வேண்டும் என்றால் நமக்கு சிட்சை அவசியம்.
Suffering perfects.
அந்த எல்லாவிதமான சோதனையும் நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது.
Some people say I have no decision.
எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான தீர்மானமும் இல்லை என்று சொல்லலாம்
They don't have any decision.
ஒரு தீர்மானமும் அவங்களுக்கு இல்லை
Eating and living and dying.
புசிப்பது குடிப்பது மரித்து போவது அதுதான்
They have no decision in their life.
ஒரு தீர்மானத்தையும் வாழ்க்கையில் எடுக்கிறது இல்லை
Some boys are like this.
அநேக சகோதரர்கள் அவ்விதமா
இருக்கிறார்கள் They are wasting the time of grace.
அவங்க கிருபை நாட்களை
வீணடித்துக்கொள்கிறார்கள் They have no decision.
ஒரு தீர்மானமும் செய்வதில்லை
It is a shallow life.
அது வந்து ஒரு ஆழமில்லாத ஒரு வாழ்க்கை
They were captured by the evil spirit
அவர்கள் அசுத்த ஆவினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள்
the Lord cannot manifest his word in their life
ஆ கர்த்தர் தம்முடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாது
that kind of life cannot operate the things of God
அது தேவனுடைய காரியங்களை செயல்படுத்த முடியாது
that kind of life is not a clean life
அது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல
this is a time of great trouble when the angel came down
அது வந்து பெரிய ஒரு ஆபத்து காலமா இருக்கிறது தூதன் இறங்கி வரும் பொழுது
The angel came down with the open book
அந்த தூதன் திறக்கப்பட்ட புத்தகத்தோடு வந்திருக்கிறார்
It's a time of trouble like there never was
இது வந்து இதுவரைக்கும் இல்லாத ஆபத்து காலமா இருக்கிறது
The Lord is hiding us in the secret of his pavilion.
ஆனால் கர்த்தர் நம்மை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிறார்.
And the Lord anoints us when we have a sensation we are sanctified with the Holy Spirit.
கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
Naomi humble herself under God's chastisement rod.
நகோமி கர்த்தருடைய சிட்சையின் கரத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுத்தால்
He lost Elimelech and his two boys.
Elimelech தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் இழந்து போனால்
she realized the chastisement of God's hand.
தேவனுடைய சிட்சையின் கரத்தை உணர்ந்தால்
Naomi loved the word of God.
அவள் தேவனுடைய வார்த்தையை நேசித்தாள்.
She was watching what happening in Bethlehem.
பெத்லகேமில் என்ன நடக்கிறது என்று அவள் கவனித்துக் கொண்டிருந்தாள்.
She wanted to return to Bethlehem.
பெத்லகேமுக்கு திரும்பி போக வேண்டும் என்று விரும்பினால்
her conscience was awakened to God's word.
அவருடைய மனசாட்சி ஆனது அங்க தேவனுடைய வார்த்தைக்கு விழித்தெழ செய்தது.
Naomi had a good knowledge about the word of God.
கர்த்தருடைய வார்த்தை குறித்து நல்ல அவருக்கு ஞானம் இருந்தது.
About the law of Moses.
மோசே நியாயப்பிரமாணத்தையும் அறிந்திருந்தால்.
So she taught his daughters-in-law about the Mosaic law.
அந்த மோசே நியாயப்பிரமாணத்தை குறித்து தன்னுடைய மருமக்களுக்கும் அவள் சொல்லி கொடுத்தாள்.
She explained the word to her two daughters-in-law.
தன் மருமக்கள் மார்க்க அவள் வார்த்தையை அவள் தெளிவுபடுத்தினாள்.
And she told him, if you come with me to Bethlehem, you must follow the Moses law.
நீங்க என்னோடு கூட பெத்லகேமுக்கு வந்தால் மோசே நியாயப்பிரமாணத்தை தான் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்.
You should not wear சுடிதார் and pant.
நீங்க வந்து சுடிதாரும் கார் சட்டையும் போட முடியாது
என்று சொன்னார். Moses law did not allow it.
மோசேயோட நியாயப்பிரமாணம் அதை
விடுவிக்கவில்லை. You do not wear jewels and the cosmetic things.
நீங்க வந்து ஆபரணங்களையும் அழகு சாதனங்களையும் பயன்படுத்த முடியாது.
Moses law did not allow it.
மோசே நியாயப்பிரமாணம் அதை வந்து அனுமதிக்கவில்லை.
If you return with me, you must follow the Moses law.
நீங்க என்னோடு கூட வந்தால் மோசே நியாயப்பிரமாணத்தை தான் கடைபிடிக்க வேண்டும்.
In this day, Lord sent a prophet and opened the word.
கர்த்தர் இந்த காலத்திலே ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தம்முடைய வார்த்தையை திறந்திருக்கிறார்.
Many people could not come to our church.
இந்த சபைக்கு அநேக ஜனங்கள் வர
முடியாது. Because we follow the word.
நாம் வார்த்தையை பின்பற்றுகிறோம்.
And people are liking the world.
ஆனால் ஜனங்கள் உலகத்தை தான் நேசிக்கிறார்கள்.
They want to wear dress like the world.
உலகத்தார் போலவே அவர்கள் உடை உடுத்த விரும்புகிறார்கள்.
They want to behave like the world.
உலகத்தார் போலவே நடந்து கொள்ள விரும்புகிறார்கள்.
The denomination accept all the people in their churches.
ஆனால் ஆபரணங்கள் எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம்.
But in our church the people cannot stand it.
அவ்விதமான ஜனங்கள் இந்த சபையில நிலைநிற்க முடியாது.
Because they had to dress according to the message of the harbor.
இந்த நேரத்துக்குரிய செய்திக்கு ஏற்றது போல நாம் உடை உடுத்த வேண்டும்.
Ruth and Orpa, two Moabite girls, when they come to Bethlehem, they must follow the Moses law.
அவங்க பெத்லகேமுக்கு ரூத்தும் நகோமியும் ஓர்பாலும் வந்தால் மோசே நியாயப்பிரமாணத்தை தான்
கடைபிடிக்க வேண்டும். In the country of Moab, they had to dress in any way.
அது மோவாப்ல இருக்கும்போது அவங்க எப்படி வேணா அவங்க வாழலாம்.
They live in any way.
எப்படி வேணா வாழலாம்.
But in Bethlehem they could not live like that.
ஆனால் பெத்லகேம்ல தங்கள் இஷ்டத்துக்கு வாழ முடியாது.
We are in the last age. We are in Bethlehem.
நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். நாம இப்ப பெத்லகேம்
the house of God's bread.
தேவனுடைய அப்பத்தின் வீட்டிலே இருக்கிறோம்.
So we have to make a decision.
இப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும்.
Naomi took a right decision.
நகோமி சரியான தீர்மானத்தை எடுத்தால்
she has the ability to decide to go back to Bethlehem.
பெத்லகேமுக்கு திரும்பி போக வேண்டும் என்று நினைக்கும்படியான திறமை அவளுக்குள்ளே இருந்தது.
It is not his ability, but it is predestination.
அவளுடைய சொந்த திறமை அதல்ல, அது முன்குறிக்கப்படுதலாய் இருக்கிறது.
She was predestinated woman.
அவள் ஒரு தேவனால் முன்குறிக்கப்பட்ட சகோதரியாய் இருந்தால்.
She was an attribute from God.
அவள் தேவனுடைய தன்மையாய் இருந்தால்.
Paul says it is not I but the Lord lives in me.
பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று
சொல்கிறார். Philippians chapter 4 verse 13 he says I can do all things through Christ which strengthen me.
பிலிப்பியர் 4:13 என்ன வாசிக்கிறோம் என்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார்.
1 John chapter verse 4:4
1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்திலே
and it says he is greater inside of me than that is in the world.
உலகத்தில் இருக்கனாலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறது.
So that is his God's plan.
அது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது.
He is taught to believe and act with faith.
அத வந்து நம்ம விசுவாசித்து அதன்படி நடக்க வேண்டும்.
The Lord provided the way. The Lord provided the plan that Naomi returned to Bethlehem.
கர்த்தர் வழியை காண்பித்தார். அவர் அந்த திட்டத்தை கொடுக்கும் பொழுது நகோமி பெத்லகேமுக்கு
வந்தார். It is not by might, not by power, but my spirit.
அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர்
சொல்கிறார். Because of God's spirit she returned back to Bethlehem.
தேவனுடைய ஆவினால் தான் அவள் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தாள்.
The last day Jesus anointed with the eagle anointing.
இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நமக்கு கழுகின் ஆவியை கொடுத்திருக்கிறார்.
The eagle says come and see.
அந்த கழுகானது வந்து பாருங்கள் என்று சொல்கிறது.
And we come here and see the program of Jesus Christ.
இங்கே வரும்போது நம்ம தேவனுடைய திட்டத்தை வந்து நம்ம பார்க்கிறோம்.
And we are enjoying in the spirit.
இப்பொழுது நம்ம ஆவியிலே களி கூறுகிறோம்.
We are walking in faith.
நம்ம விசுவாசத்திலே நடக்கிறோம்.
The Lord has given hope and love in our hearts.
நம்முடைய இதயத்திலே அவர் நம்பிக்கையும் விசுவாசத்தையும்
கொடுத்திருக்கிறார். We are expecting our body change.
நம்மளுடைய சரீர மறுரூபமாக்கப்படுதலை எதிர்நோக்கி
இருக்கிறோம். One day we will be transformed and taken in the rapture.
ஒரு நாள் நாம் மறுரூபப்படுத்தப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதிலே பங்கு பெறுவோம்.
It is not us but the spirit of God leading us.
அது நம்ம அல்ல, நமக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை
நடத்துவார். The spirit of God leading Naomi to the original place.
தேவனுடைய ஆவியானவர் நகோமியை தன்னுடைய சொந்த இடத்துக்கு வழி நடத்தினார்.
The original place, her inheritance in Bethlehem.
அவளுடைய சொந்தம் பெத்லகேமில் இருந்தது.
So Naomi took a good decision and she was blessed.
அவள் வந்து சரியான முடிவை எடுத்ததனால் அவள் ஆசீர்வாதத்தை பெற்றாள்.
Now I am going to speak about Orpah's decision.
இப்பொழுது ஓர்பாளின் அந்த முடிவை குறித்து பார்ப்போம்.
Ruth chapter verse 8 to 15 we read about Orpah.
முதலாம் அதிகாரம் 8 ல இருந்து 15 வரைக்கும் ஓர்பாளை குறித்து வாசிக்கிறோம்.
And Naomi said unto her two daughters in law, go return each to her mother's house.
நகோமி தன் ரெண்டு மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள்.
The verse 9 says, the Lord grant you that ye may find rest each one of you in the house of her husband.
9வது வசனம், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி.
10th verse we see, and they said unto her, surely we will return with thee unto the people.
10வது வசனத்திலே, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள்.
These words speak about their decision.
இந்த வசனங்கள் அவருடைய தீர்மானத்தை குறித்து
சொல்கிறது. Both the daughters in law told Naomi, we will both follow you.
ரெண்டு மருமக்கள் மாறும் நகோமியை பின்பற்றுவேன் என்று சொன்னார்கள்.
We are interested to go back Bethlehem.
நாங்க பெத்லகேமுக்கு வர விருப்பமுள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொன்னார்கள்.
But Naomi says,
ஆனால் நகோமி என்ன சொல்றாள் என்றால்,
11th verse, stand again my daughters, why will you go with me?
அதற்கு நகோமி, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்?
There are yet any more sons in my womb that they may be your husbands.
உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ?
12th verse,
12வது வசனம்,
she says again, turn again my daughters, go your way, for I am too old to have an husband.
என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல.
If I should say I have hope, if I should have an husband also tonight and should also bear sons.
அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்றிரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கை பற்றி பிள்ளைகளை பெற்றாலும்.
13th verse, would you tarry for them till they were grown?
13வது வசனம், அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ?
Would you stay for them from having husbands? Nay, my daughters,
அது கூடாது என் மக்களே,
for it giveth me much for your sake. The hand of the Lord is gone out against me.
கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த வசனம் இருக்கிறது என்றால்.
These words spoke about the Mosaic law.
இந்த வசனங்கள் மோசே நியாய பிரமாணத்தை
குறித்து பேசுகிறது. Naomi explained the Moses law to their daughters-in-law.
அந்த தன்னுடைய மருமக்கள் மார்க்கு மோசே நியாய பிரமாணத்தை விளக்கி
சொன்னார். What the law say about marriage?
திருமணத்தை குறித்து அங்க மோசே நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது?
When a brother died without sons,
சகோதரன் ஒருவன் சந்தானம் இல்லாமல் மரித்தால்,
the younger son marry that woman.
அந்த இளைய சகோதரன் அந்த பெண்ணை விவாகம் பண்ணி,
and he will produce a generation for his brother.
அவன் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்த வேண்டும்.
So Naomi says, I am old, I cannot bear sons.
ஆனால் நகோமி என்ன சொல்றாள்? நான் வயது சென்றவளாக இருக்கிறேன், நான் பிள்ளை பெற முடியாது என்று
சொல்கிறாள். No husband available to you.
அதனால எனக்கு கணவனும் இல்லை, உங்களுக்கு வந்து அதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறாள்.
If I marry this night tonight and bear children and have you waited that much to long time, the sons become older.
இன்றைக்கு ராத்திரியே நான் ஒருவனுக்கு வாழ்க்கை பட்டு அவிதமாய் பிள்ளையை பெற்றாலும் அந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருப்பீர்களா என்று கேட்கிறார்.
She said to them, go return back to Moab, to your mother's house.
அதனால உங்களுடைய தாய் வீட்டுக்கு மோவாப் தேசத்துக்கே நீங்கள் போங்கள் என்று சொன்னாள்.
The verse 14 says,
14வது வசனத்தில் பார்க்கிறோம்,
they lifted up their voice and wept again.
அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள்.
Both Orpah and Ruth wept.
ரெண்டு பேருமே ஓர்பாலும் ரூத்தும்
அழுகிறார்கள்,
ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறார்கள்.
Because they loved their mother-in-law very much.
ஏனென்றால் தங்களுடைய மாமியாரை அவர்கள் மிகவும் நேசித்தார்கள்.
But at last Orpah kissed her mother-in-law, but Ruth clave unto her.
கடைசியாக ஓர்பால் முறம் அந்த மாமியாரை முத்தமிட்டால் ஆனால் ரூத் வந்து அவளை விடாமல் பற்றி கொண்டாள்.
15th verse says,
15th வசனம்,
and she said, behold, thy sister-in-law is going back unto her people and to her gods. Return thou after the sister-in-law.
அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவனிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள்.
Naomi said to Ruth, you also go back.
ரூத் பார்த்து நகோமி சொல்லுகிறாள், நீயும் திரும்பி போகலாம்.
Orpah left and go and went back to her mother's house.
And then Orpah தன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டாள்.
And she returned to the Moabite gods.
அவள் மோவாபின் தேவர்களிடத்தில் போய்விட்டாள்.
She asked Ruth, you also go the same way.
ரூத் நீயும் அவ்விதமாய் போ என்று சொன்னாள்.
But Ruth did not accept the counsel.
ஆனால் அந்த கருத்தை ரூத் ஏற்றுக்கொள்ளவில்லை.
Here we see the Orpah's decision.
இப்போ நம்ம ஓர்பாலின் தீர்மானத்தை பார்க்கிறோம்.
Orpah took a decision to go back to the old life.
அவள் பழைய வாழ்க்கை செய்யும்படி போக வேண்டும் என்று அவள் தீர்மானம் பண்ணினாள்.
After she receiving the knowledge of the Lord,
கர்த்தரை குறித்த அறிவை பெற்ற பின்பும்
she cried, she wept.
சத்தம் போட்டு அழுதால் கண்ணீர் விட்டால்
she had an experience to have fellowship, associate with godly family.
அந்த நகோமியின் குடும்பத்தாரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று அவள் நினைத்தால் விரும்பினால்
she knew the life in Israel is higher than the life in Moab.
மோவாபில் வாழறதோட இஸ்ரவேலில் வாழ்க்கை வந்து உயர்ந்தது என்று
higher life than living in Moab.
மோவாபில் வாழ்க்கையை விட இஸ்ரவேலின் வாழ்க்கை மேலானது என்று அவள் நினைத்தாள்.
The Moabites have no promise.
அந்த மோவாபின் ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை.
But the Israelites were the people with the promise.
ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள்.
They were expecting the Messiah to come.
அவர்கள் மேசியாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள்.
But the Moabites were under Balaam and Balak.
ஆனால் இந்த மோவாபியர்கள் பாலாமின் அந்த பீலயாமின் கீழேயும் பாலாக்கின் கீழேயும் அவர்கள் இருக்கிறார்கள்.
There is no salvation in Moab.
மோவாபிலே ரட்சிப்பு இல்லை.
After she receiving the knowledge of God, she returned back to Moab.
தேவனை அறியும் அறிவை அடைந்த பின்பு அவள் மோவாபுக்கு திரும்பி போனாள்.
ஓர்பா take a wrong decision.
அதனால ஓர்பால் தவறான ஒரு தீர்மானத்தை செய்தார்.
After receiving the truth,
சத்தியத்தை அறிந்த பின்பு
she wept, she cried.
அவள் அழுதால் கண்ணீர் விட்டால்
she loved his mother-in-law, but in spite of all this he returned back to Moab.
தன்னுடைய மாமியாரை நேசித்தும் அதன் பின்பு அவள் வந்து மோவாபுக்கு தான் திரும்பி போனாள்.
She had no real faith.
அவளுக்கு உண்மையான விசுவாசம் இல்லை.
Faith never go back to idol.
விசுவாசமானது விக்கிரகங்களுக்கு திரும்பி போகாது.
Faith will never go back to the wrong gods.
தவறான தேவரிடத்தில் விசுவாசம் போகாது.
Faith is a revelation.
விசுவாசம் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது.
Faith is looking for unseen.
அது காணாதவளை நோக்கி இருக்கிறது.
Though difficult things arise in life, faith does not stagger through unbelief.
வாழ்க்கையில வந்து கடினமான காரியங்கள் ஏற்பட்டாலும் விசுவாசமானது தள்ளாடுவதில்லை.
Faith is a substance.
அது ஒரு பொருளா இருக்கிறது.
Faith has expectation to receive blessing.
அது ஆசீர்வாதத்தை பெறும்படியான எதிர்பார்ப்பை உடையதா இருக்கிறது.
Orpah in the spirit realm weeping and crying.
ஆவியிலே அவள் வந்து அழுகிறாள், சத்தம் போடுகிறாள்.
She was associated with the elect of God.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளோடு தான் இருக்கிறாள்.
Associating with the elect of God.
அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளோடு தான் இருக்கிறாள்.
But
ஆனால்
the influence of the world
உலகத்தின் அந்த ஆவியானது
deceived her.
அவளை வஞ்சித்தது என்று பார்க்கிறோம்.
She started to follow Naomi.
நகோமியை பின்பற்ற வேண்டும் என்று அவள் ஆரம்பித்தாள்.
For some distance she followed Naomi and Ruth.
கொஞ்ச தூரம் நகோமி ரூத்தோட தான் வந்தாள்.
But never reached Bethlehem.
ஆனால் பெத்லகேம் வரைக்கும் அவள் போகவில்லை.
She stopped in her way and returned back.
அவள் வந்து திரும்பி போவதற்காக நின்று விட்டாள்.
After tasted the good word of God, fall away from it.
கர்த்தருடைய நல்வார்த்தையை ருசித்து பார்த்தும் அதிலிருந்து வழுவி போனாள்.
She cannot be renewed again.
அவளை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது.
In the same way, people are tasting the word of God.
They
come to Calvary Tabernacle and enjoying the message.
They
are appreciating the ministry and the pastor. But they could not reach
Bethlehem.
They could not follow all the
way.
Hebrews chapter 6 verse 4 and 4 to 6 says,
எபிரேயர் 6 அதிகாரம் 4 ல இருந்து 6 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது,
fourth verse, for it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost.
எனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரின் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும்
and have they tasted the good word of God and the power of the world to come.
அவர்கள் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும்
sixth verse, if they shall fall away, to renew them again unto repentance.
மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரங்களை தாங்களே மறுபடியும் சிலுவையில் இருந்து அவமானப்படுத்துறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதோ அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
You can't renew themselves unto repentance.
அவங்களை மனம் திரும்புவதன்படியாக புதுப்பிக்க முடியாது.
Like the young rich ruler,
அந்த இளம் வாலிபனை நம்ம பார்க்கும் பொழுது,
he wanted to inherit eternal life.
அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று விரும்பினான்.
He came to Jesus and asked how to receive eternal life.
அவன் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை எப்படி பெற வேண்டும் என்று கேட்டான்.
But he could not follow all the way.
ஆனால் அவன் முழு வழியும் பின்பற்ற முடியவில்லை.
He backslided and go to his old life.
அவர் வந்து பின்வாங்கி போய் தன்னுடைய சொந்த
வாழ்க்கைக்கு போய் விட்டார். Orba returned to her old life.
அதே போல தான் இந்த ஓர்பாலும் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போய் விட்டாள்.
Backslidden from the bird.
பின் வார்த்தையை விட்டு பின்வாங்கி போனால்.
We are not the backsliding people.
நாம் பின்வாங்கறவர்கள் அல்ல.
And we are willing to follow all the way until the end.
கடைசி வரைக்கும் நம்ம தேவனை பின்பற்ற விரும்புகிறோம்.
There is a promise for us.
நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது.
There is a promise for body change and rapture.
நமக்கு சரீர மறுரூபமாக்கப்படுதல் எடுத்துக்கொள்ளப்படுதலான
வாக்குத்தத்தம் இருக்கு. Until that happening, we do not go back.
அது நடக்கிற வரைக்கும் நம்ம திரும்பி போக
மாட்டோம். We do not backslide.
நாம் பின்வாங்குவதில்லை.
We do not go back to our old life.
பழைய வாழ்க்கைக்கு நாம் போக விரும்பவில்லை.
Now I am going to speak about Ruth decision.
இப்போது ரூத்தின் தீர்மானத்தை குறித்து பார்ப்போம்.
Ruth chapter 1 verse 16 to 19.
1 அதிகாரம் 16 ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கும் போது,
Ruth said, entreat me not to leave thee.
அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச
வேண்டாம். Following after thee.
உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம்.
For whither thou goest, I will go, and where thou lodgest, I will lodge. And thy people shall be my people, and thy God my God.
நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன்.
17th verse, where thou didst will die, and there will I be buried.
நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து
அங்கே அடைக்கப்படுவேன். The Lord do so to me and more also, if aught but death part thee and me.
மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாக அவருக்கு அதிகமாக
என்ன செய்வார். She was steadfast in her decision.
18th வசனத்திலே அவள் தன்னுடைய மன உறுதியா இருக்கிறதை பார்க்க,
Ruth followed all the way and reached Bethlehem.
முடிவு வரைக்கும் அவள் பின்பற்றி பெத்லகேமை அடைந்தாள்.
What a wonderful girl.
அவள் எவ்வளவு அருமையான பெண்ணாய் இருக்கிறாள்.
What a spiritual girl.
அவள் ஒரு எவ்வளவு ஆவிக்குரிய பெண்ணாய் இருக்கிறாள்.
What a steadfast in her decision.
தன்னுடைய தீர்மானத்தில் உறுதியாய் அவள் காணப்பட்டாள்.
God has an elected people in this age.
இந்த காலத்திலும் கர்த்தருக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
இருக்கிறார்கள். You are the one of the elected people.
நீங்கள் அதில் ஒருவராய் இருக்கிறீர்கள்.
And your decision is the right decision.
உங்களுடைய தீர்மானம் சரியான தீர்மானமாக இருக்கிறது.
All the way that started with the decision.
எல்லாமே வந்து தீர்மானத்தில் தான் துவங்குது.
Life always started with the decision.
வாழ்க்கை வந்து தீர்மானத்தில் தான் துவங்குகிறது.
If you take a right decision,
சரியான முடிவை எடுத்தால்,
don't fail.
அதுல நீங்க தவறக்கூடாது.
Stand until the end.
அதுல முடிவு வரைக்கும் நிலைத்திருக்கணும்.
Until rapture.
அதை எடுத்துக்கொள்ளப்படுதல் வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும்.
Don't give back your decision.
உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ள கூடாது.
Ruth has faith in her heart.
ரூத்துக்கு தன்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்தது.
And she told Naomi.
நகோமி கிட்ட அவள் சொல்லும் பொழுது,
your God is my God.
உன்னுடைய தேவன் என்னுடைய
தேவன். Your people is my people.
உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள்.
If you die, I will die also.
நீர் மரித்தால் நானும் மரித்து போவேன்.
Don't entreat me to go back Moab.
ஆனால் மோவாபுக்கு திரும்பி போகணும் மட்டும் என் இடத்தில் சொல்ல வேண்டும்.
Whatever happening, I am willing to follow you.
என்ன நடந்தாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன்.
I know you are a godly woman.
நீர் ஒரு வயதான பெண் என்பதை அறிந்திருக்கிறேன்.
You have the Holy Spirit.
உமக்கு பரிசுத்தாவி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறேன்.
I want to follow you.
நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன்.
So don't speak about backsliding.
அதனால பின்வாங்குவதை குறித்து நீர் பேச வேண்டாம்.
Then Ruth came to the field of Boaz.
அப்போ ரூத் வந்து போவாசின் வயல் நிலைக்கு வரதை பார்க்கிறோம்.
And Boaz explained about Ruth.
போவாஸ் வந்து அந்த ரூத்தை குறித்து அங்க விவரித்து சொல்வதை
கேட்டோம்.
அதிகாரம் 11-12 வசனத்தில்
போவாஸ் answered and said unto her, It hath fully been showed me all that thou hast done unto your mother-in-law since the death of thine husband.
அதற்கு போவாஸ் பவித்திரமாக உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் தகப்பனையும் தாயும் ஜன்மதேசத்தை விட்டு முன்னே நீ அறியா ஜன்னத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது.
And you come unto a people which thou knowest not the here for.
நீ அறியாத ஜனங்களிடத்தில் நீ வந்திருக்கிறாய்.
12th verse says
12வது வசனம்
The Lord recompense thy work and a full reward be given thee. The Lord God.
உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக.
What a testimony.
எவ்வளவு பெரிய சாட்சி.
A great testimony.
பெரிய சாட்சியாக இருக்கிறது.
Her faith was strong.
அவளுடைய விசுவாசம் அது உறுதியாக இருந்தது.
She had the revelation of the God of Israel.
அவள் தேவ இஸ்ரவேலின் தேவனை குறித்த வெளிப்பாட்டை உடையவளாய் இருந்தாள்.
She was willing to pay the price.
அவள் தன்னுடைய அந்த கிரயத்தை செலுத்த ஆயத்தமாக இருந்தாள்.
We are the Ruth. Ruth is a bride.
ரூத் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள்.
Even though you are not seeing yourself in certain way, you have the capability to follow God inside of you.
ரூத் பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் நாம் அவளோடு பொருந்தவில்லை என்றாலும் நமக்குள்ள அவிதமாய் அடைவதற்கான திறனை தேவன் வைத்திருக்கிறார்.
She said to Naomi, "Don't entreat me."
நகோமி கிட்ட அவள் என்ன சொல்றாள் என்றால், நீர் போக வேண்டும் என்று சொல்ல வேண்டாம்.
Entreat me not to leave you.
உம்மை விட்டு போக வேண்டும் என்று மாத்திரம் என்னோடு
சொல்ல வேண்டும். I will lodge with you.
நான் உம்மோடு தான் தங்குவேன்.
In the same way,
அதே போலதான்
the real believer says,
உண்மையான விசுவாசி சொல்லும்போது,
I don't go back, I don't leave this place.
இந்த இடத்தை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன்.
Here I am hearing the word of God.
இங்கே நான் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன்.
God as a pastor,
எங்களுக்கு ஆண்டவர் ஒரு போதகரை கொடுத்திருக்கிறார்.
Whenever I come to this place, I hear the word of God.
இங்கே எப்பொழுது வந்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன்.
No, don't tell pastor, tell me to go back.
அருமையான போதகரே, திரும்பி போக வேண்டும் என்று எங்களிடத்தில் சொல்ல வேண்டாம்.
Until death I come to this church.
மரணம் வரைக்கும் இந்த சபைக்கு வருவோம்.
And I follow the word of God.
தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவேன்.
If you say like this, you are Ruth, you are the bride.
அவ்விதமாய் சொல்லுவோம் என்றால், நாம ரூத்தா இருக்கிறோம், நாம் மனவாட்டியா இருக்கிறோம்.
The word comes to our place.
வார்த்தை நம்மிடத்தில் வந்திருக்கிறது.
It is not the pastor.
அது போதகர் அல்ல.
But God inside the pastor speak to you.
அது தேவன் கர்த்தர் போதகருக்குள்ள மறைந்திருந்து நம்மிடத்தில் பேசுகிறார்.
When you stand before the mirror of God,
தேவனுடைய கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது,
I see my inside life.
என்னுடைய உள்ளான வாழ்க்கையை நான் பார்க்கிறேன்.
I am Ruth.
நான் ரூத்தா இருக்கிறேன்.
I have the faith.
எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது.
I make the right decision.
நான் சரியான முடிவை எடுக்கிறேன்.
When the service over,
அந்த ஆராதனை முடியும் பொழுது,
you go back to your house and meditate what the pastor preached in the service.
நம்ம வீட்டுக்கு போயிட்டு போதகர் இங்க என்ன பிரசங்கம் பண்ணார் என்பதை தியானம் பண்ண வேண்டும்.
And it makes us happy.
அது நமக்கு சந்தோஷத்தை தரும்.
Ruth went to the field and she got some wheat.
அவள் வந்து அந்த வயல்வெளிக்கு போகும்பொழுது அவளுக்கு கொஞ்சம் கோதுமை கிடைத்தது.
She came to his her house and beat the wheat and parched the wheat.
அந்த தன்னுடைய வீட்டுக்கு வந்து அதை அந்த அடித்து அதை வறுத்து அவள் என்று பார்க்கிறோம்.
It had a good smell.
அது நல்ல ஒரு அருமையான வாசனையை கொண்டு வந்தது.
And she thought it is the same smell that Boaz gave me the parched wheat.
போவாஸ் எனக்கு அந்த வறுத்த கோதுமை கொடுக்கும் போது எவ்விதமான மனம் இருந்ததோ அதே மனம் இதிலேயே இருக்கிறது என்று அவள் பார்த்தாள்.
When you hear the message, you see, you enjoy the smell of the word.
இப்பொழுது வார்த்தையை கேட்கும்போது அதன் மனத்தை நாம வந்து சந்தோஷப்படுகிறோம்.
And when you go to your house, you meditate You recall the message.
வீட்டுக்கு போயிட்டு நம்ம திரும்ப நினைவில் கொண்டு
தியானம் பண்ணுவோம். It will give the same smell.
ஆண்டவர் அதே விதமான வாசனை நமக்கு தருவார்.
What a wonderful word of God.
அது கர்த்தருடைய வார்த்தை
எவ்வளவு அருமையானது. Thank you for your word of God.
ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
If you say like this God will bless you.
அவ்விதமாய் நீங்கள் சொல்லில் என்றால் கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். Boaz in the meal time gave some parched corn to eat.
அந்த சாப்பாட்டு வேளையிலே போவாஸ் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான்.
He went back to house and parched the corn she brought to her house.
அவள் வீட்டுக்கு கொண்டு போன அந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்து அவள் வறுத்தாள்.
It's the same smell.
அதே விதமான வாசனை தான் அங்கே வருகிறது.
The message is a living word.
இந்த செய்தியானது ஜீவிக்கும் வார்த்தையாக இருக்கிறது.
God given word.
இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது.
When you hear the word, you enjoy the word.
வார்த்தையை கேட்கும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம்.
Whenever you think about the word, it will give joy of the Holy Spirit.
வார்த்தையை பற்றி நினைக்கும் போதெல்லாம் பரிசுத்தாவினால் சந்தோஷத்தால் நாம் நிரப்பப்படுகிறோம்.
That is a real believer.
அதுதான் உண்மையான விசுவாசி.
So this young girl Ruth was willing to pay the price.
இந்த இளம்பெண் ரூத் வந்து கிரயத்தை செலுத்த ஆயத்தமாயிருந்தாள்.
That was her decision.
அதுதான் அவளுடைய தீர்மானம்.
Lastly, I am going to speak about Boaz's decision.
போவாஸின் தீர்மானத்தை குறித்து பார்ப்போம்.
The sixth person.
ஆறாவது நபர்.
Ruth chapter 4 verse 5.
நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்.
Then said Boaz, what day thou buyest the field of the hand of Naomi, thou must buy it also Ruth the Moabitess, the wife of the dead, to raise up the name of the dead upon his inheritance.
அப்பொழுது போவாஸ் நீ ரகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குற நாளிலே மரித்தனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்க பண்ணும்படிக்கு அதை மரித்தவன் மனைவியாக மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றார்.
Sixth verse, and the kinsman said, I cannot redeem it for myself.
ஆறாம் வசனம். அப்பொழுது அந்த சுதந்திரவாளி, நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன்.
Lest I mar my own inheritance, redeem thou my right to thyself. I cannot redeem it.
நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும், நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன் என்றான்.
So the near kingsman,
அந்த நெருங்கிய இனத்தான்,
did not want to marry Ruth.
அவன் ரூத்தை விவாகம் பண்ண விரும்பவில்லை.
He did not produce children for the dead person.
அவன் வந்து மரித்தவனுக்கு பதிலாக பிள்ளைகளை கொண்டு வர அவன் விரும்பவில்லை.
He did not want to raise children for Maglon.
மக்லோனுக்காக அவன் சந்ததியை கொண்டு வர விரும்பவில்லை.
She was not willing to accept the old lady Naomi with him.
அந்த வயதான நகோமி அவளோடு கூட சேர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் அவன் விரும்பவில்லை.
So he rejected it.
அதனால் அவன் அதை புறக்கணித்தான்.
But Boaz the kinsman redeemer,
ஆனால் போவாஸ் இனத்தான் மீட்பராய் இருக்கிறான்,
came forward.
அவன் முன்னுக்கு வந்து,
and he was willing to do the kinsman part.
அவன் தன்னுடைய இனத்தான் வேலையை செய்ய விரும்பினான்.
The climax of the book is Boaz lost speech in the gate.
இந்த ரூத்தின் புத்தகத்திலே உச்சகட்டமா என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த ஒலிமுக வாசலிலே போவாஸ் அங்க பேசுகிறது.
We read Ruth chapter 4 and 9 and 10.
ரூத் நாலாம் அதிகாரம் 9-10 அதை வாசிக்கிறோம்.
We don't have enough time to read the verse.
வசன வாசிக்கிறது இப்போ நமக்கு நேரம் இல்லை.
He said, I this day have purchased Ruth to be my wife.
இந்த நாளிலே நான் ரூத்தை என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன்.
I am going to raise up seed for the dead.
நான் மரித்தவனுக்காக அந்த சுதந்திரத்தை ஏற்படுத்த போகிறேன்.
Do you know what a humility that is?
அது எவ்வளவு பெரிய தாழ்மை என்று நீங்கள் பார்க்கிறீர்களா?
Boaz was a respectable man.
அவன் ஒரு மதிப்பிற்குரிய மனுஷனாய் இருந்தான்.
He was a rich man.
பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தான்.
When he go to the field,
வயலுக்கு அங்க போகும் பொழுது,
the reapers
இருக்கிறவர்கள் எல்லாம்
told him, the Lord bless you.
அவனை பார்த்து கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றான்.
போவாஸ் said to them, God be with you.
அதனுக்கு போவாஸ் வந்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று அவன் சொன்னான்.
So he was a rich man, honorable man, dignified man.
அவன் ஒரு ஐஸ்வர்யவான், மதிப்புக்குரியவன், பெரிய.
But now see, he is willing to marry the widow.
ஆனால் இப்பொழுது அவன் ஒரு விதவையை விவாகம் பண்ண விரும்புகிறான்.
The Moabite girl, poor girl.
அவள் ஒரு ஏழை பெண், மோவாபிய பெண் பிள்ளையாய் இருக்கிறாள்.
What a humility.
அது எவ்வளவு பெரிய தாழ்மையாய் இருக்கிறது.
At the gate he proclaimed,
அந்த ஒலிமுக வாசலிலே அவன் என்ன சொல்லுகிறான்
என்றால், I redeem all that belongs to Elimelech and all that belongs to Maglon and Gilion.
எலிமெலேக்கு மக்லோனுக்கும் அந்த கிலியோனுக்கும் உள்ள எல்லாத்தையும் நான் மீட்டுக் கொள்கிறேன்.
You are my witness.
நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
And then he said, I am going to marry Ruth.
அப்பதான் சொல்லுகிறான் நான் ரூத்தை விவாகம் பண்ண போகிறேன்.
And you are also witness for me.
நீங்களும் அதற்கு சாட்சிகள் என்று சொன்னான்.
This was his decision.
இதுதான் அவனுடைய தீர்மானம்.
What a great decision.
எவ்வளவு பெரிய தீர்மானம் அது.
Jesus.
இயேசு கிறிஸ்து.
He dwell in heaven.
அவர் பரலோகத்துல வாசம் பண்ணுகிறவர்.
The angels always praise him. Holy, holy, holy unto the Lord.
எப்பொழுதும் தூதர்கள் அவர்களை பரிசுத்தர், பரிசுத்தர்
என்று துதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அவர் தம்மை தாழ்த்தி.
He humbled himself until the death of cross.
சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி.
And he came as a simple man and died on the cross.
ஒரு சாதாரண மனுஷனை போல வந்து சிலுவையிலே மரித்தார்.
He was willing to pay the price for our dead redemption.
நம்முடைய மீட்புக்காக கிரயத்தை செலுத்த அவர் விரும்பினார்.
That was Jesus' decision.
அதுதான் இயேசு கிறிஸ்துவின் தீர்மானம்.
Yeah, it is like the Boaz decision.
அது போவாசின் தீர்மானத்தை போல இருக்கிறது.
It is a time of self examination.
இப்போ நம்ம தர் பரிசோதனை செய்ய வேண்டிய நேரமா இருக்கிறது.
Elimelech's property was redeemed.
எலிமெலேக்கின் அந்த சுதந்திரமானது மீட்கப்பட்டது.
Ruth was married.
அந்த ரூத்துக்கும் விவாகம் நடந்தது.
Now they are living in the Elimelech's property.
இப்பொழுது எல்லாருமே எலிமெலேக்கின் சுதந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Ruth, Naomi and Boaz.
அங்கே ரூத்தும் நகோமியும் போவாசும் இருக்கிறார்கள்.
They are in the Elimelech's property.
அவர்கள் எலிமெலேக்கின் சுதந்திரத்திலே வாசம் பண்ணுகிறார்கள்.
This is the conclusion of the book.
இதுதான் அந்த புத்தகத்தின் முடிவாக.
Now we come to the conclusion of the word of God.
இப்பொழுது நம்ம வார்த்தையின் முடிவிலே வந்திருக்கிறோம்.
Elimelech is Adam.
எலிமெலேக் ஆதாமுக்கு அடையாளமா இருக்கிறான்.
Adam disobeyed the God when he took the wrong decision. We lost the world.
அவர் தவறான முடிவை எடுக்கும் பொழுது நம்ம உலகத்தை இழந்து விட்டோம்.
God gave Adam 3 blessings.
மூன்று விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார்.
First one is eternal life.
நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார்.
Then fellowship with God.
தேவனோடு ஐக்கியத்தை கொடுத்திருந்தார்.
Then domain over the earth.
இந்த பூமியின் மேல் ஆதிக்கத்தை கொடுத்திருந்தார்.
Then he sinned, the 3 blessings left.
பாவம் செய்யும் பொழுது அந்த மூன்று ஆசீர்வாதமும் அவனை விட்டு போனது.
But Jesus came as a man and redeemed all the blessings.
ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனாக வந்து அதை எல்லாவற்றையும் மீட்டு
கொண்டார். Now we have eternal life, we have fellowship with God. One day we will rule in millennium with Christ Jesus.
நமக்கு இப்போ நித்திய ஜீவன் இருக்கிறது. நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மில்லினியம்ல அவரோடு நம்ம ஆளுகை செய்வோம்.
Elimelech represents Adam.
எலிமெலேக்கு ஆதாமுக்கு அடையாளம்.
போவாஸ் ரெப்ரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்.
போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார்.
நாமி ரெப்ரசன்ட் இஸ்ரேல்.
இந்த நகோமி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறார்.
ரூத் ரெப்ரசன்ட் தி பிரைட்.
ரூத் மனவாட்டிக்கு அடையாளமா
இருக்கிறார். ஃபோர் கரெக்டர்ஸ்.
நான்கு குணாதிசயங்களை
பார்க்கிறோம். ஃபோர் கரெக்டர்ஸ் ரிவால்விங் தி ஹோல் பைபிள்.
இந்த முழு வேதாகமத்திலும் அந்த நான்கு குணாதிசயங்கள் தான் வருகிறது.
ஹோல் பைபிள் இஸ் இன்குளூடட் இன் திஸ் ஃபோர் கரெக்டர்ஸ்.
முழு வேதாகமும் இந்த நான்கு குணங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது.
இஃப் யூ ஹேவ் தி ரெவலேஷன் ஆஃப் தீஸ் ஃபோர் பீப்பிள் You know the Bible fully.
இந்த நான்கு பேரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு முழு வேதாகமும் தெரியும்.
Naomi is represent Israel.
நகோமி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா
இருக்கிறார். Now the Israel people return to their promised land.
இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள்.
But they are not redeemed.
ஆனால் இன்னும் அவர்கள் மீட்கப்படவில்லை.
Ruth came to the Bethlehem, God's promised word.
ரூத் வந்து பெத்லகேமுக்கு வந்திருக்கிறாள். அது
வேதாகமத்தில் redeemed.
அவள் மீட்கப்பட்டிருக்கிறாள்.
We are married. We are in the invisible union of Jesus Christ.
நாம் இப்பொழுது விவாகத்தில் இருக்கிறோம். தேவனோடு கூட காணக்கூடாத இணைப்பில் இருக்கிறோம்.
The world is not yet redeemed.
ஆனால் உலகம் இங்கே வந்து மீட்கப்படவில்லை.
One day our Lord Jesus, our kinsman redeemer, redeem the whole world.
ஒரு நாள் நம்முடைய இனத்தான் மீட்பர் இந்த முழு உலகத்தையும் மீட்பார்.
And it will be given to Adam generation.
அது ஆதாமின் சந்ததிக்கு கொடுக்கப்படும்.
We are expecting that day.
அந்த நாளை நாம் எது நோக்கி கொண்டிருக்கிறோம்.
The 144,000 Jews will be redeemed soon.
அந்த 144,000 யூதர்கள் சீக்கிரத்தில் மீட்கப்படுவார்கள்.
After rapture, the two prophets speak the word of God and they will be redeemed.
எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பின்பு அவர்களுக்கு ரெண்டு சாட்சிகள் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அவர்கள்
மீட்கப்படுவார்கள். Naomi redeemed, the world redeemed. We will be with Jesus 1,000 years, millennium and rule the whole world.
ரூத் மீட்கப்படுகிறாள், நகோமி மீட்கப்படுகிறாள். இப்போ நம்ம தேவனோடு கூட 1,000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும்.
Revelation 5 speak about the seventh seal.
வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ஏழு முத்திரைகளை குறித்து பேசுகிறது.
When the seals open, we have a worship.
அந்த முத்திரைகள் திறக்கப்படும் போது பெரிய ஆராதனை அங்கே நடக்கும்.
We are singing the song of redemption.
அது மீட்பின் கீதங்களை பாடுகிறார்கள்.
Revelation 15 says about the redemption of the 144,000 elect Israelites.
வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தில் 144,000 இஸ்ரவேலர்கள் மீட்படுவதை குறித்து சொல்லி
இருக்கிறது. And they are also singing song.
அவர்களும் பாடல் பாடுகிறார்கள்.
They are singing the song of redemption.
அவர்கள் மீட்பின் கீதங்களை பாடுகிறார்கள்.
After rapture, the word goes to the Israel.
அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை செல்லுகிறது.
And they will be redeemed.
அவர்கள் மீட்கப்படுவார்கள்.
Both Naomi and Ruth.
நகோமியும் ரூத்தும்
living happily with Boaz in Elimelech's property.
அவர்கள் போவாசோட கூட அந்த இடத்துல எலிமெலேக்கின் சுதந்திரத்தில் மிகவும்
சந்தோஷமா வாழ்ந்தார்கள். The world is given to Adam, but Adam lost it.
உலகம் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது, அவன் அதை இழந்து போனான்.
He lost the title deed to the world.
அந்த உரிமை பத்திரத்தை அவன் இழந்து
போனான். The last day Jesus came with the open book.
இயேசு இந்த கடைசி காலத்தில் திறக்கப்பட்ட புத்தகத்தோடு இறங்கி
வந்திருக்கிறார். We see our names in the Lamb's book of life.
நம்முடைய பெயரில் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தை
பார்க்க. We have the rapturing faith.
நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசம்.
One day we will rule the whole world with Jesus along with the 144 Israelite people.
ஒரு நாள் நாம் இயேசு கிறிஸ்துவோடு 144 யூதர்களோடு கூட இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுவோம்.
What a wonderful truth.
இது எவ்வளவு அருமையான சத்தியம்.
It is always started with the decision in the heart.
இது எல்லாமே அவங்களுடைய இருதயத்தில் எடுக்கிற தீர்மானத்துல
தோன்றுது. Don't be like Elimelech.
எலிமெலேக்கை போல நாம் இருக்க கூடாது.
He took the wrong decision.
தவறான முடிவை அவன் எடுத்தான்.
Don't be like Maglon and Gileon.
மாக்லோன் and கிலியோன் போல நாம் இருக்க கூடாது.
They took the wrong decision.
அவர்களும் தவறான முடிவை எடுத்தார்கள்.
Don't be like Orpah.
ஒர்பாலே போல நாம் இருக்க கூடாது.
She returned to her old life.
அவள் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போய் விட்டாள்.
But be like Ruth and Boaz.
நாம வந்து ரூத் போலவும் போவாசே போலவும்
be like Naomi.
நகோமி போல இருக்க வேண்டும்.
The three people took a good decision.
இந்த மூன்று பேரும் சரியான முடிவை எடுத்தாங்க.
Three people took a wrong decision. Three people took a right decision.
மூன்று பேர் தவறான முடிவை எடுத்தார்கள், ஆனால் மூன்று பேர் சரியான முடிவை எடுத்தார்கள்.
It is a time of self examination.
இப்பொழுது நாம் தற்பரிசோதனை செய்ய
வேண்டும். What is the decision in your heart?
உங்களுடைய இதயத்தில் இருக்கிற தீர்மானம்
என்ன? I live for the word of God until the end.
கர்த்தருடைய வார்த்தைக்காக முடிவு பண்ணும் நான் வாழ்வேன்.
And you will receive the consequence of blessing in your life.
அப்படி செய்வோம் என்றால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில
பெற முடியும். Abundant blessing.
அதிகமான ஆசீர்வாதத்தை
பெற முடியும். Both material and spiritual.
ஆவிக்குரிய உலகப்பரமான எல்லா
ஆசீர்வாதமும். Both the worldly blessing and the eternal blessing.
நித்திய ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய
ஆசீர்வாதமும் பெற முடியும். The Lord is always good for us.
கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு நல்லவராய் இருக்கிறார்.
Let us pray.
இப்பொழுது ஜெபிப்போம்.
Everybody kneel down and pray.
எல்லாரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம்.
Submit your life to God.
கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க.
God's word is very good.
கர்த்தருடைய வார்த்தை மிகவும்
நல்லதாக. God is word is true and it is life.
அது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது.
If you love the word of God, God will bless you.
கர்த்தருடைய வார்த்தையை நேசித்தால் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
You take a right decision in this time.
சரியான நேரத்தில் இந்த decision நம்ம
தீர்மானத்தை God will help you and bless you.
அது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.
Jesus is always good.
இயேசு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார்.
He is in our midst.
அவர் நம்மத்திலே இருக்கிறார்.
He is revealing the truth to you.
அவர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
You are an eternal attribute from God.
அவருடைய நித்தியமான தன்மை.
You are God's elected people.
தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக
நாம் இருக்கிறோம். Many blessings stored in heaven for you.
நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அங்கு
வைத்திருக்கிறார். If you love the word of God, God will bless you.
தேவனுடைய வார்த்தையை நேசித்தால் அவர் நம்மை
ஆசீர்வதிப்பார். Let us all pray.
இப்போ நாம் ஜெபிப்போம்.
Let us all take good decision.
இப்போ நாம் சரியான முடிவை எடுப்போம்.
Lord, help us. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. Travel behind me. The cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me, not turning back, not turning back, not turning back, not turning back. Lord, we thank you for your word.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
May the Holy Spirit help us to take right decision in the right time.
பரிசுத்த ஆவியானவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க
எங்களுக்கு உதவி செய்வார். In all the matters of our life.
எங்களுடைய எல்லா வாழ்க்கையின் காரியங்களிலும் நாங்கள் சரியான
முடிவு எடுக்க உதவி செய்வார். Lord Jesus, You are our kinsman redeemer.
Yesuve neer engalude inathan meetparai irukkirir.
We love you.
Ummai naangal nesikkirom.
Lord, we thank you for the redemption of our soul.
Engalude aathma meetpukkaga umakku nandri seluthugirom.
In these last days, Lord, you descended as a mighty angel from heaven.
Kadaisi kaalathile paralogathilirundhu balamulla thoodanaanir vandirukkire.
We believe you are in our midst.
Neer engal mathile irukkire endru viswasikkirom.
May you lead to the place of adoption and maturity.
Engale mudirchi adivadharkum putra swigarathukum vali nadathu.
Body change and rapture.
Eduthukollapadathalukum sarira maruvathu.
We are anxiously expecting you that you come soon.
Avalodu edhirpaarthukondirukkirom nee seekiram varuveeraga.
Even so, come Lord Jesus.
Amen. Kartharaag Yesuve varu.
Bless each and everyone hear this message.
Inda seidhiye kekkira ovvoruvarum neer aashirvadiyum.
May the Lord grant us all our prayer requests.
Ella vidhamana japa vinnappagalukku badhil alippira.
Give us healing and strength to live for you.
Balathin thandu umakkaga vaala udavi
seiy. To live a victorious life.
Jayamana vaalkai vaala udavi seiy.
Lord, be in our life journey and supply all our needs.
Vaalkai inda payanathile neer irundhu ella thevaigalaiyum sandhi.
According to your riches in glory.
Ungalude magimaiyin aishwaryathin padi adai sandhippira.
Lord, lead us not into temptation but deliver us from all evil.
Sodhanaiyilirundhu sikkada padi and theemaiyilirundhu
we give all glory and honor to you only.
Ella magiyum ganathi umakke seluthugirom.
We pray in the name of Jesus.
Yesu Kristu naamathile vendikollugirom.
Amen.
Amen.
Ke magimai eduthaar Yesu Kanthara கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.